Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo nityamachyutapadam bhujayugma rugma vyamohatastatitarani trinayamene asmat gurur bhagavadosya dayaika sindoh rahamanujasya charanau charanam prabhadhyem Mata pita yuvataya stanaya vibhutihi sarvam yadeva nihamena madhanvayanam adhyasya nakulapaterva kulaviramam srimat tadangri yugalam pranamami murdhna bhutam sharascha mahadahvaya bhaktanata Shri Bhakti Sarakula Sekara Yogi Vahan Bhakta Angri Renu Parakalaya Tindra Mishran Shri Mat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankitanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam namami harim padam vasudeva sutam devam kamsa chanuram ardhanam devaki paramanandam krishnam vande jagadgurum
Pumannumadu purundiya marban Pugalmalinda pamannumaran adipanindu indhavan பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌக கவாக்னி சஞ்சய கணக சம்சார மேகானிலக சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் கொடுகில்லார் விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்று இன்று போய் புகுதிராயும் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னும் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வக்தஹ சுதிர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. பகவான் நம்ம மேல எப்பொழுதும் அதீதமான ஒரு அக்கறையோட இருக்கான். நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அக்கறையை விட சுவாமிக்கு அக்கறை ஜாஸ்தி. ராத்திரி ரொம்ப ஒண்ணு கவலைப்படாம நிம்மதியா தூங்குறோம் இல்லையா, அந்த சமயத்துல நம்முடைய வாழ்க்கையை பத்தி யார் சிந்தனை பண்றா? நம்ம யாருமே சிந்தனை பண்றதில்லை. ஆனா அந்த சமயத்திலையும் சுவாமி நம்முடைய வாழ்க்கையை பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்கார் சதா சர்வதா. இல்லாடி நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேறதான விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லாடி வேற ஒரு டிவி பார்க்கறது, வெளியில போகிறது, இப்படி பல விஷயங்கள்ல நம்ம மனசை டைவர்ட் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையை பத்தியதான ஒரு டென்ஷனை விட்டுட்டோம். அப்ப அந்த சமயத்துல யார் நம்முடைய வாழ்க்கையை சிந்தனை பண்றா? சுவாமி தான். நமக்கு வேண்டப்பட்டவா எத்தனையோ பேர் இருக்கா, நமக்கு வேண்டப்பட்டவா பல காலங்கள்ல நம்மளை விட்டுட்டு போயிடுறா. அப்ப யார் நம்முடைய வாழ்க்கையை சிந்தனை பண்றா? சுவாமி தான் சிந்தனை பண்றா. அதுவும் தலையெழுத்தேன்னு சிந்தனை பண்ணல. பல சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்லுவோம், எல்லாம் என் தலையெழுத்து, இதெல்லாம் வேற கேட்டுக்க வேண்டியிருக்கு, இவாளுக்கெல்லாம் வேற பணி தொலைய வேண்டியிருக்கு, ஒரு நன்றியே கிடையாது, இப்படின்னு பலவிதமா நம்ம அழுத்துப்போம். பத்மநாப எப்படி சேர்த்து வைக்கிறார் அப்படின்னா, இவர் எனக்கு டோம்பிவெளியில தெரியும். நான் பாம்பேல முதல் முதல்ல போகும்பொழுது எனக்கு ஒரு டோம்பிவெளியில பரிச்சயம். அப்புறம் இப்படி டோம்பிவெளி போயிட்டுருக்கு, ஆனா நடுவுல பரிச்சயம் இல்லை. ஆனா பகவான் திருவனந்தபுரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டான். இதுதான் பத்மநாபன். சரியா, நான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது பார்த்தவர், நான் தத்து வேஷ்டி கட்டிட்டு உபன்யாசம் பண்ணும் போதும் பார்த்தவர், இப்ப நான் பஞ்சகட்சம் கட்டிட்டு உபன்யாசம் பண்றதை பார்க்கிறவர். டோம்பிவெளியில நூண்டு பயலா நான் போகுவேன். நான் சொல்றது குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதுதான் பத்மநாபனுடைய கிருபை, பத்மநாபனுடைய அனுகிரகம்ன்றது இதுதான். நானும் யோசிக்கிறேன், அவரும் யோசிக்கிறேன், ஆனா அவசியத்தில் இருக்கிறான் பார்த்தா, இதுதான் பகவான் சதா சர்வதா நம்மளை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கான்றதுக்கு இதுதான் பிரத்யக்ஷம். ஞாபகம் இருக்கு பரஸ்பரம், நான் யாருன்னு அவருக்கும் தெரியும், அவர் யாரும் எனக்கும் தெரியும். ஆனா நேரடியா பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு பேசியல்ல. ஆனா சுவாமி சிந்தனை பண்ணி கடா அவரோட பையன் யானை தூண்டு பையனா நான் பார்த்திருக்கேன். இப்ப அவனுக்கு கல்யாணம், அவனுக்கு குழந்தை இருக்கு, அதான் அதிசயம். இதெல்லாம் தான் பகவத் சங்கல்பம் அப்படின்றது. அப்ப நம்மளை பத்தி பகவான் எவ்வளவு சிந்தனை பண்றாருன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு சொல்ல வர, சுவாமி இவ்வளவு தூரம் நம்மளை பத்தி அக்கறையோட யோசிச்சுட்டே இருக்கா, நம்மளை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஆசையோட நடத்தின் இருக்கா, ஒவ்வொரு நாளும் பிளசன்ட் சர்ப்ரைஸா அப்படி கொடுத்துட்டே இருக்கார் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப பகவான் அத்தனை தூரம் நம்மிடத்திலே பரம பிரீத்தியோட இருக்கான் அப்படின்றது நிரூபணமாகிறோம். அந்த பிரீத்தியினுடைய எல்லையில தான் பகவான் பகவத்கீதையை சொல்றான். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வாழ்க்கைதான பெரிய ரகசியங்களை சொல்லி கொடுப்போம், எல்லார்கிட்டையும் பழகுவோம், ஓரளவுக்கு எல்லார்கிட்டையும் கலந்துப்போம். ரொம்ப வேண்டப்பட்ட வாழ்க்கைட்ட நம்முடைய கஷ்டங்கள், இல்லாட்டி நம்ம சேர்த்திருக்கிற சொத்து, இல்லாட்டி நம்முடைய வைபவங்கள் எல்லாம் பறக்க சொல்லுவோம் இல்லையா. இப்ப பெரிய சிபிஐ டைரக்டரா இருக்கா, எல்லார்டையும் வேணா சிபிஐ டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ரகசியமா இருக்கணும். ஒரு மிலிட்டரியில பெரிய லெவல்ல போஸ்ட் எல்லாம் இருக்கானா எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா ரொம்ப வேண்டப்பட்டவா கிட்ட நான் அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவேன். இல்லாட்டி நம்ம எங்கேயாவது ஒரு நகை வாங்கியிருக்கோம், ஒரு நிலம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரோட்ல போறவா வரவா கிட்ட பேச மாட்டோம், ரொம்ப வேண்டப்பட்டவா கிட்ட நான் ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கு, நீ எப்பயா அந்த பக்கம் போனா சொல்லி நம்ம ஆண் கூட அங்க இருக்கு தங்கிக்கலாம், நீ ஒண்ணு யோசிக்காது என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப பர்சனலா கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னதுதான் பகவத்கீதை. அவ்வளவு அழகா பர்சனலா பேசுறான், அர்ஜுனா இப்படிலாம் இருக்குடா, ஆத்மா அப்படிப்பட்டதுரா, பரமாத்மா அப்படிப்பட்டவன்டா, கர்மயோகம்னா இதுரா, ஞான யோகம்னா இதுரா, ஒவ்வொன்னா சொன்ன ராஜவித்யா ராஜகுகிய யோகம்னா இதுரா, ஒவ்வொன்னா அழகா கிளியரா. அதுவும் எந்த ஒரு சமயத்துலன்னா யுத்தம் நடக்க போறது, உலகம் என்ன ஆக போறோம், எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிற ஒரு டென்ஷனான பீரியட்ல. அப்பா ஒரு எஸ்டிமேட்டோடு சொல்றா, மகாபாரத யுத்தத்துல 40 லட்சம் பேர் கலந்துட்டாலும், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதை விட பெரிய வேர்ல்டு வார். 40 லட்சம் பேர் சண்டை போட்ட ஒரு யுத்தம். இப்ப குருக்ஷேத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க, ரணகலம்னு வாழ, அதான் ரணகலம், ரணபூமின்னு வாழலையா, 40 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு யுத்தம், எத்தனை பெருசா இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு பெரிய யுத்தம் எதுக்குடான்னா, தர்மத்துக்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக. இந்த ஒரு ரணகலத்துல பகவான் அத்தியாச்சரியமா குழுகுழுன்னு உட்கார்ந்துட்டு பகவத்கீதைய அற்புதமா சொல்றான், ரசிச்சு அனுபவிச்சு அர்ஜுனனுக்கு சொல்றா போல நமக்கு சொல்றான். சரியா நம்மிடத்துல சுவாமி பேசுறார், அத்தியாச்சரியமா பேசுறார், அதுதான் பகவத்கீதை. அதுல விபூதி யோகம் 10வது அத்தியாயம் ரொம்ப அழகா இருக்கு. பகவான் தன்னுடையதான விபூதிய, தன்னுடையதான மகிமைய, தன்னுடையதான ஐஸ்வர்யத்தை, தன்னுடையதான சக்திய, தன்னுடையதான பலத்தை, தன்னுடையதான விஷயங்களை, தன்னுடையதான ரகசியங்களை பட்டவர்தனமா சொல்லக்கூடிய ஒன்று. நான் தான் சொல்ற, ரொம்ப அழகானது. முதல் வாக்கியம் சொல்றா, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பூய ஏவ மகாபாகோ சுணுமே பரமம் வச்சக, யத்தேகம் பிரியமானாய பக்ஷாமி இதகாம்யா. அர்ஜுனா, எனக்கு ரொம்ப பிரியமானவன், வேண்டப்பட்டவன், அதனால அழகா உனக்கு ஹிதத்தை சொல்றேன், ஆச்சரியமா கேட்டுக்கோப்பான். நமே விதுகு சுரகனாக பிரபவம் ந மகர்ஷய, அகம் ஆதிர்ஹி தேவானா மகர்ஷீனாம் சர்வசக. அப்பா, என்னுடைய பிரபாவத்தை தேவர்களோ ரிஷிகளோ அறிய மாட்டார்கள், ஏன்னா அவர்களுக்கும் ஆதியானவன் நான், அவர்களை படைச்சவனும் நான் தான். யோமாம் அசம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடக சம்மர்த்தியேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சதே. அப்பா, நான் பிறப்பில்லாதவன், அனாதியானவன், சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன்னு யார் உணர்கின்றானோ அவன் எல்லா விதமான பாவங்கள்லேருந்தும் விடுதலை அடைஞ்சுடுறான். புத்திஞானம் அசம்மோக க்ஷமாசத்யம் தமசமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவச்ச அஹிம்சா சமதா துஷ்டி தபோதானம் யசோயசஹ பவந்தி பாவா பூதான மத்த ஏவ பிருதக்விதாஹ. ஒருத்தனுக்கு புத்தி இருக்கிறது, புத்தி இல்லாம போகிறது, ஞானம், மோகமில்லாத ஒரு புத்தி, அழகான பொறுமை, தவம் இல்லாட்டி இந்திரியத்தை அடக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, மனசை ஒடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அஹிம்சை, சுகம், துக்கம் எல்லாம் என்னிடத்திலேருந்தே பிரவர்த்திக்கிறது. நீங்க உலகத்துல என்னெல்லாம் பார்க்கிறீங்களோ, எத்தனை விதமான ஃபீலிங்ஸ் உண்டோ, எத்தனை விதமான ஜந்துக்களுடைய ஸ்வபாவம் உண்டோ, பகவான் சொல்றான், இத்தனையும் மத்த ஏவ கிருதக்விதாக என்னிடத்திலேருந்து தான். பாம்ப பார்த்தாலே பயப்படுறோம், பாம்புக்கு சுவாவமாவே கோபம் இருக்கு. இந்த காளியன் அர்த்தனம் பகவான் ஆடுறானோன்னு, இப்ப காளியன் ரொம்ப நுந்து போய் அப்படியே களைச்சு போய் உசுறு போகிற நிலைமையில காளிய பத்தினிகள் சுவாமி இடத்துல சரணாகதி பண்றார்கள். அப்ப அழகா காளிய பத்தினிகள் பகவானிடத்துல சொல்றா, கிருஷ்ணா நீ இவனுக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப உச்சிதமானதுதான், ஆனா அவன் தெரிஞ்சு பண்ணலப்பா, அந்த சரீரத்தினுடைய ஸ்வபாவம் அப்படி, இந்த சரீரத்துல இருக்கிறனால. காளி என்ற அந்த ஜீவன் காளிய சரீரத்துல இருக்கானோன்னு, பாம்புக்குள்ள இருக்க ஜீவனுக்கு விஷம் கிடையாது, பாம்புக்குத்தான் விஷம், இந்த சரீரத்தினுடைய ஸ்வபாவம். பாம்பை பார்த்தாலும் நம்ம பயப்படுறோம், இந்த சரீரத்தினுடைய ஸ்வபாவம் பார்த்தாலே நடுங்குது. பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்றோம், அது சின்ன பாம்பா இருக்கட்டும், தண்ணி பாம்பா இருக்கட்டும், கடிச்சா விஷம் இல்லை, ஆனா பாம்பு பாம்பு தானே. சமயத்துல இந்த அரணைன்னு ஒண்ணு உண்டு, இந்த காலத்துல குழந்தைகளுக்கு அரணை எங்க காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அரணை, ஓனான், இதெல்லாம் சாதாரணமா நம்மளோட வாழ்ந்துட்டு இருந்த மூதாதைகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பள்ளியே எங்கேயாவது போட்டோல தான் காட்டணும் போல இருக்கு, அப்படி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றது, இவைகள் தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கு. மண் புழுலேருந்து கற்பாம்பூச்சியிலேருந்து எறும்புலேருந்து இந்த சின்ன சின்ன ஜந்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு, நமக்கு தெரியறதே கிடையாது. இன்னைக்கு பல விஷயங்களை மனுஷாவளுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு அழிச்சுட்டோம். அந்த காலத்துல பாருங்க, பாம்பு புத்துக்கு போய் பாலெல்லாம் விடுவோம், பாலெல்லாம் விடுவோம், பாம்பு பால் குடிக்குமா, இதெல்லாம் நிறைய கதை உண்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சயின்டிபிக்கா ரீசன் உண்டாலாம் நிறைய கேட்டு இருப்போம். சில பேர் அழகா சொல்ற, பாம்புக்கு பால் விட்டோம்னா அதை சாப்பிடறதுக்கு பூச்சி எல்லாம் வருமா, அதை சாப்பிட்டு பாம்பு ஜீவிக்குமா, அதுக்காக பாம்புக்கு பால் விடுவோம். வயசான பாம்பெல்லாம் அங்கேயே இருக்குமா? அந்த காலத்து மனுஷாவுக்கு பெரிய சேலஞ்ச் எதுன்னா பாம்பு தான். எங்க பார்த்தாலும் பாம்பு இருக்கும் சர்வசாதாரணமா. இன்னைக்கு கேரளா நிறைய வீடுகள்ல சர்வசாதாரணமா பாக்கலாம், மனைவாழ் பாம்பு, நாகர் இருக்கார், பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பார், பூசா வரவாளுக்கு பயமா இருக்கும். அவா சொல்றேன் நல்ல பாம்பு தான் இருந்துவா, நல்ல பாம்பு தெரியும் நமக்கு, ஆனால் நல்ல பாம்பான் தெரியாது, ஒண்ணும் பயமா இருக்குமான். அப்ப அதுக்காகவே எதெல்லாம் எந்த ஜீவராசிகள்னால தனக்கு கஷ்டமோ அந்த ஜீவராசிகள் அதனுடைய இடத்துல சௌக்கியமா இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிதான் இத்தனை விதமான பூஜைகள் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பெரியவா எந்த ஜீவனையும் அழிக்கிறதுன்னு கிளம்பல, அது நம்மள தொந்தரவு பண்ணாம இருக்கிற மெத்தட மட்டும்தான் பண்ணி வச்சிருந்தான் நம்ம பெரியவா. இப்பதான் எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு கிளம்பிட்டோம், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது என்ன வழி உண்டோ அதை பார்த்து போவோம் அப்படின்னு தான் இருந்தான். அப்ப லோகத்துல நீ எத்தனை விதமான குணங்கள், எத்தனையோ விதமான ஜந்துக்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வபாவம், பலதரப்பட்ட மனுஷாவளை பார்க்கிறோம். காத்தாலே இந்த ராத்திரிக்குள்ள நமக்குள்ளேயே நிறைய ஸ்வபாவங்கள் மாறிண்டே இருக்கு. வேண்டப்பட்டதாகிட்ட ஒரு ஸ்வபாவம், பிடிக்காததாகிட்ட ஒரு ஸ்வபாவம், பாதி பிடிச்சு பாதி பிடிக்காததாகிட்ட ஒரு ஸ்வபாவம், இப்படி நிறைய இருக்கு. அவளால காரியமாகணும்னா ஸ்வபாவம் வேற, காரியமான பிறகு ஸ்வபாவம் வேற, நமக்குள்ளேயே அவ்வளவு ஸ்வபாவம் இருக்கணும். பகவான் சொல்ற இத்தனைக்கும் காரணம் நான் தான். மத்த ஏவ பிதக்விதாக, இத்தனை விதமான ஸ்வபாவ பேதங்கள் எல்லாம் அவரை வாழ்க்கையில உண்டாகக்கூடிய பல விஷயங்கள் துவந்தங்கள்னு சொல்லும். பகல் ராத்திரி, லாபம் நஷ்டம், மானம் அவமானம், சுகம் துக்கம், வியாதி ஆரோக்கியம், எல்லாமே சுவாமியினிடத்திலிருந்து தான் வருது. நம்ம நிறைய விஷயங்கள் நெகட்டிவ்னு பேசணும் பாருங்க, மரணம் நெகட்டிவ்ன்றோம், ஆனா அந்த மரணத்துக்கும் காரணம் சுவாமி தான், ஜனனத்துக்கும் காரணம் சுவாமி தான், வியாதிக்கும் காரணம் சுவாமி தான், ஆரோக்கியத்துக்கும் காரணம் சுவாமி தான். சாதாரணமா கரண்ட் போயிடுத்துனா ஈவி காரண திட்டுவோம், கரண்ட் வந்துடுதா நாராயணா கிருஷ்ணான்னு, கரண்ட் போனாலும் நாராயணா கிருஷ்ணா சொல்லணும். அப்ப ஈவி காரணம் திட்டப்படாது, அப்ப நாராயணா கிருஷ்ணா பத்மநாபா சொல்லணும். கரண்ட் வந்தோடனே ஒரு தெய்வீகம், கரண்ட் போச்சுன்னா தெய்வீகம் இல்ல, எல்லாமே ரிவர்ஸ் யோசிக்கிறோம் பாருங்க. பகவான் சொல்றான் மத்த ஏவ பிதக்விதாக, எல்லாம் என்னிடத்திலேருந்து தாண்டா வரது அப்படின்னு பகவான் சொல்றான். மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா, எல்லாரும் மனுக்கள், ரிஷிகள், சனத்குமாரர்கள் எல்லாரும் என்னிடத்திலேருந்து வந்தவர்கள், எல்லாருக்கும் என்னுடையதான விஷயங்கள் நன்னா தெரியும், என் மேல அவளுக்கு பிரேம உண்டு, நம்பிக்கை உண்டு அப்படின்றான் பகவான். அழகா ஒவ்வொன்னா அப்படியே சொல்லிட்டு வரான் அர்ஜுனனுக்கு ஆசை ஆசையா. ஏதாம் விபூதி யோகம் ச மம யோவேத்தி தத்வதக சோபிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயக, யார் என்னுடைய விபூதி இந்த ஐஸ்வர்யத்தையும் என்னுடைய தான பலத்தையும் உள்ளபடி புரிஞ்சுக்கிறானோ அவன் ஆச்சரியமான பக்தனா இருக்கான், கவலைப்படாம இருப்பான், நிச்சயமா இல்ல சந்தேகமே வேண்டாம் நான் பக்தி யோகத்துல தளச்சிருப்பான் அப்படின்னு சொல்றான். அடுத்து அவனே சொல்றான், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தேமம் புதாபாவ சமன்விதாக, எல்லாம் என்கிட்ட உண்டாகிறது, எல்லாத்தையும் நான் தான் சங்கல்ப மாத்திரத்தினால பண்றேன் அப்படின்னு அறிஞ்சுட்டு ஆனந்தமா என்னையே உபாசனை பண்றா. மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாநித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்திச்ச, அப்படி என்ன பத்தி அறிஞ்ச பக்தர்கள் பரஸ்பரம் தனக்குள்ளேயே என்ன பத்தியே பேசறா, என்ன பத்தி வைபவங்கள்ல தொலைக்கிறா, அதுலேயே மக்னமாயி கடக்கிறா. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தித்தே, இப்படி என்னிடத்திலேயே அப்படியே லயப்பட்டு கிடக்கிறா இல்லையா, அவளுக்கு வேண்டியதான ஞானத்தை அழகா நானே கொடுக்கறேன். தேஷாம் ஏவ அணுகம் பார்த்தம் அஹம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதம். இப்படி என்னையே நினைச்சிட்டு இருக்க பக்தாவளுக்கு அழகா ஒரு புத்திய கொடுக்கிறேன், உள்ளுக்குள்ள ஞான தீபத்தை ஏத்தி அவளுக்கு கோடி கோடி ஜென்மாவா இருக்கக்கூடியதான அஜ்ஞான இருட்ட நான் நாசம் பண்றேன். அப்ப உள்ள அஜ்ஞான இருட்டு நாசம் ஆகணும் அப்படின்னா பகவத் விஷயத்தை பரஸ்பரம் இப்படி பேசிட்டு இருக்கணும். பகவத் விஷயத்தை யார்கிட்ட பரஸ்பரம் பேச முடியும்? பக்கத்தாது மாமா கூட்டு அப்புறம் பாகவதம் எப்படி இருக்கு, ராமாயணம் எப்படி இருக்குன்னா பேச முடியறது. ஈபி காரம் வந்தானா, உங்க ஆத்த கரண்ட் இருக்கா, இதானே பேசிட்டு இருக்கும். ஏதான பகவத் விஷய சம்பந்தமா பேசுன்றது ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல எங்காவது பக்கத்துல ஒரு நல்ல நெய்பர் இருக்காருன்னா யூ ஆர் பிளஸ்ட், அவ்வளவுதான். நிஜமாவே பகவத் அனுகிரகம். இந்த மாதிரி பகவத் விஷயம் பேசும்படியாக ஒருத்தர் உங்காவது பக்கத்துல இருக்கா, எழுதாத்த இருக்கா அப்படின்னா கோட்டி ஜன்ம சுகிருத்தம். வீட்லயே எல்லாரும் இருக்கும், ஒண்ணு பேசுறதே இல்லை, பேசினா சண்டை, இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியா பேசிட்டு இருக்கும். அதை விட ஜெயதேவர் பத்மாவதி மாதிரி பகவத் விஷயம் பேசினா போதையந்த பரஸ்பரம் ரெண்டு பேரும் பகவத் விஷயம்தான் பேசிக்கிறார். அம்மா பிள்ளை உலகத்தை என்னெல்லாம் பேசுவா, நிறைய பேசுவா. சுனிதி துருவன் மாதிரி எந்த அம்மா எந்த பிள்ளை பேசுறது, அது இருக்கே. அவாத்துல சரியில்லை, இவாத்துல சரியில்லைன்னா சொல்ல, அம்மாத்துல என்ன சரியா இருக்கு? போதையந்த பரஸ்பரம். அதற்கான பிரார்த்தனை பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சரியில்லாததெல்லாம் சரியில்லையே அப்படின்னு துக்கப்படுறோம். துக்கப்படுறது நமக்கு ஈஸியா வருது தெரியுமா? சரியா சொன்னோம்னா துக்கப்படுறதா ரொம்ப கஷ்டமான வேலை. துக்கப்படுறத போல கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. துக்கப்படும் போதே கஷ்டமா இருக்கும். சுகமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பரஸ்பரம் பகவத் விஷயம் பேச மாட்டேங்கிறோம். பகவான் இடத்துல இப்படி பிரார்த்திக்கணும், காத்தால எழுந்தோடனே இன்னைக்கு முழுக்க உன் விஷயம் மட்டுமே நான் பேசிட்டு இருக்கணும்ப்பா. யாரிடத்துல பேசினாலும் உன்னுடையதான அனுபவங்களை பரிமாறிக்கணும். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு நாள் அப்படி போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பாருங்க. மாத்தி மாத்தி யாராவது உங்க இடத்துல பகவத் விஷயத்தை பேசிட்டு வருவா. வெட்டிக்கதை பேசுறவா கூட தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ அங்க ஒரு கோவில பத்தி கேட்டோம், உனக்கு தெரியுமா, நீ தான் நிறைய கோவில் போறி எனக்கு சொல்ல அப்படின்னு வந்துருவான். ரெடி ஒரு மணி நேரம் தன் துக்கத்தை சொல்லி நம்மளையும் துக்கம் ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு நினப்பு. உங்களுக்கு என்ன குறைவா, பிள்ளையா குட்டியா எல்லாம் செட்டில் ஆயாச்சு எங்களை மாதிரியா அப்படின்னு. நம்ம கதை நமக்கு தெரியும். கொஞ்சம் டிப்ளமாட்டிக்கா வெளில சொல்லாம டீசெண்டா பூசி மொழிகிண்டு ஓடிட்டு இருக்கோம். இதான் நம்ம வாழ்க்கை. வெளியில சொல்ல முடியலையே ஒழிய, ஆனா அவளுக்கு ஒரு துக்கம்ன்றது இருந்துட்டு தானே இருக்கு. இது வெள்ளெல்லாம் சொல்லிக்கிறதுல ரொம்ப வேண்டப்பட்டதாகிட்ட சொல்றோம். ஆனா பகவான் பகவத் விஷயம் பேசினா சந்தோஷம் அப்படின்றான். நாம சொல்றோம் அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியதை வேணும், அதெல்லாம் அமையறது இல்லைன்றோம். யத் பாவம் சத்பவதி, இந்த வார்த்தை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே ஐயோ இவா எப்ப பார்த்தாலும் வெட்டி கதை பேசி என்ன போரடிக்கிறான்றத விட, கிருஷ்ணா யாருமே என்கிட்ட வெட்டி கதை பேசப்படாது அப்படின்னு நீங்க இங்க தடை போட்டா ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்கள்லாம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம் பல வருஷமா. ஸ்வயம் அனுபவம் தான். துக்கத்தை சொல்றது வேற, துக்கத்துக்கு ஒரு நிவாரணம் கேட்கறது வேற, சும்மா சொல்றது வேற. இங்க தடை போட்டுட்டோம், மனசுக்குள்ள ஒரு தடைய போட்டாச்சு, 144 தடை இங்க போடணும், தடை உத்தரவு இங்க போட்டுட்டேன்னா எதுவும் பாதிக்காது. இங்க ஓரத்துல நீங்களே கதவை திறந்து வச்சிருக்கீங்க, யாரா வந்தா பேசினா பரவாயில்ல, கொள்ளலாம், கேட்டுக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகும். இல்ல நம்ம நிறைய இது கேட்போம், ஏன் தெரியுமா, நம்ம கொஞ்சம் வசந்தமா நமக்கு ஒரு அகம்பா வர்றதுக்கு இதெல்லாம் வழியா இருக்கும். பரவாயில்ல அவளை மாதிரி நான் இல்ல அப்படின்னு ஒருத்தவன் அது மாதிரி இருக்கப்படாது. மனசுக்குள்ள எனக்கு வெட்டி பொழுது போகப்படாது. வெட்டி பொழுதுன்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, பகவத் சிந்தனையை தவிர எல்லாமே வெட்டி தான். ரொம்ப ட்ரையா இருக்கும்னு நமக்குலாம் ஒரு அபிப்பிராயம் உண்டு. எவ்வளவு சுவாமி விஷயமே பேசிட்டு இருந்தா ரொம்ப ட்ரையா இருக்கா. பகவத் விஷயத்திலையும் நிறைய ஹாஸ்யம் எல்லாம் உண்டு. மகாத்மாக்கள்லாம் சிரிக்க சிரிக்க பேசுவார். காஞ்சி பெரியவாள்லாம் அவ்வளவு ஹாஸ்யமா ரசமா பேசுவார். அதிசயமா இருக்கும். தெய்வத்தின் குரல்லாம் வாசிச்சோம்னா மகாபரிய சாமி ஆட்டி பேச மாட்டார், ஆனா பேசினாலும் ரொம்ப ஹாஸ்யமா பேசுவார். சமையல் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாராம், சமையல் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாராம் பெரிய மகாபரியெல்லாம். சைத்தன்ய மகாபிரபு அத்தியாசரியமா நித்யானந்தரோட பேசுறது பார்த்தா அவ்வளவு ஹாஸ்யமா இருக்கும், சிரிக்க சிரிக்க இருக்கும், அத்தனை விசேஷமா இருக்கும். பக்தி தான் நிஜமாவே ஆத்மார்த்தமான ஒரு சிரிப்பை கொடுக்கும். போதயந்த பரஸ்பரம் நம்ம பிரார்த்திச்சுக்கணும், பிரபோ ஆயுசுல நான் எத்தனை நாள் இருக்கேனும் அத்தனை நாளும் அதி விசேஷமா எல்லார்கிட்டையும் உன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு அதுலயே தலைக்கும்படியா என்ன பண்ணிடு பிரார்த்திச்சுங்களேன். கரெக்டா அதே மாதிரி இருக்கும். நாங்கள ஊர் ஊரா போய் பிரவசனம் பண்ணிட்டே இருக்கும். என்னடா எங்க போனாலும் உங்க கதையே பேசணும், அவ்வளவுதான் சுகம், இதுதான் பரமசுகம். இதே விஷயத்தான் பல ஊர்ல பேச போறோம், ஆனா ஊர் ஊரா இதையே தான் பேசிட்டே இருக்க போறோம் எத்தனை வருஷம் ஆனாலும். ஏன்னு கேட்டா இது பரமசுகம். அப்ப நம்ம பிரார்த்திச்சுக்கணும் பிரபோ அப்படின்னு கேட்டுட்டோம்னா உள்ளேந்து ஞான தீபேன பாஸ்வதா, உள்ளுக்குள்ளேந்து ஞான தீபத்தை ஏற்றி வச்சிருவேன் அப்படின்றான் பகவான். நான் ஏற்றியே சொன்னது ரீகேப்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவா புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகுகு துவாம் ரிஷேஹ சர்வே தேவர்ஷிர் நாரதஸ்தா அசிதோ தேவலோ வியாசக ஸ்வயம் சைவ பிரவீஷினே. அப்பா நீ பரம் பிரம்மம், நீதான் பரந்தாமன், நீ பெரியவன், ஆதிதேவன், புருஷன், புருஷோத்தமன், எல்லாத்துக்கும் மேம்பட்டவன், விபும் திவ்யமானவன் இப்படி நீ சொல்றாய். தேவரிஷி நாரதர் சொல்றார், அசிதர் வியாசர் இவ்வளவு பிரியவாளன் சொல்றான். சத்தியம்தான் நான் அப்படியே அதை நம்புறேன் அப்படின்றான் அர்ஜுனன். சர்வமேத திருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹிதே பகவன் வியக்தி விதுர் தேவான தானவாக. கிருஷ்ணா உன்னை பத்தி உனக்கு மட்டும்தான் தெரியும், தேவர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியவே தெரியாது அப்படின்றான். அடுத்த அர்ஜுனனே சொல்றான், ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. நீதான் எல்லாத்துக்கும் ஆதி, அதனால உன்னை பத்தி உனக்கு மட்டும்தான் தெரியும். பிரபோ வக்தும் அர்ஹசி அசேஷேன திவ்யாஹாத்ம விபூதய யாபிர் விபூதி பிர்லோகான இமாம் ஸ்வாம் வியாபிய திஷ்டசி. பிரபோ எல்லாத்தையும் நீ வியாபிச்சிருக்க, நீ எப்படி எல்லாம் வியாபிச்சிருக்கேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வக்தும் அர்ஹசி அசேஷேன பாக்கி இல்லாமல் தெளிவா உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கதம் வித்யாம் அகம் யோகி ஸ்வாம் சதா பரிச்சிந்தையன்னு கேஷு கேஷு சபாவேஷு சிந்தியோகி பகவன் மயம். நான் எப்படி எல்லாம் உன்னை தியானம் பண்ண முடியும், எந்தெந்த விதங்கள்ல உன்னுடைய பிரபாவம் இருக்கு எனக்கு சொல்ல. ஏன்னா நீ எல்லா இடத்துலயும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்க, பிரகல்லாதன் மாதிரி ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு சொல்ற பக்குவமோ அந்த ஒரு பக்தியோ அந்த அளவுக்குலாம் ஒரு தைரியமோ கிடையாது. அவங்க பிரகல்லாதன் மாதிரி ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு பார்க்கணும்னு ஆசை இருக்கு, ஆசை இருக்கணும் இல்லையான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி பிரகல்லாதன் மாதிரி கஷ்டப்படுறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கு, கை தூக்குங்க பாக்கலாம். ஒரு ஆள் கை தூக்கல பச்சத ஒரு அரை கை தூக்கினான், டக்குன்னு தூக்க வேண்டாம் பண்ணவா ரெடி தூண்லேருந்து சுவாமி தெரியவாருன்னா என்ன வேணா விஷமானா கொடுக்கட்டும் நெருக்கலவனா சொல்லட்டும். ஐயா அப்படிலாம் வேண்டாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சுவாமி எல்லாம் வேண்டாம், அதுக்கு நான் பத்மநாபர் டெய்லி சாதாரணமா போய் பாத்துக்கிறேன். அது சுலபமா இருக்கணும், கஷ்டப்பட்டுலாம் ஏற்க வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு. இதுல சுவாமியை பார்க்கறதுக்கு வேற கஷ்டமா. அப்ப பல விஷயங்கள்ல ஆசை இருக்கு, அதுக்கு முன்னாடி ப்ராசஸ்ல பெரிய ரெடி ஒரு ஆசையெல்லாம் கிடையாது. மீரா பிரபோ கிரிதாரி மீரா மாதிரி கண்ணன் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. மீரா மாதிரி கஷ்டம் அதெல்லாம் ஆளுக்காக நிறைய பேர் மீரா கதை கேட்கறதுக்கே பயப்படுவோம், ஐயோ இவ்வளவுலாம் கஷ்டமா வேண்டாம், நிறைய பேர் வைக்கிற பிரவசனத்தையே வரமாட்டான் இது யாரும் சொல்லி பயமுறுத்தி விட்டுடுறான். ஏதோ நமக்கு தெரிஞ்ச சாமி போதும், நாலு ஸ்லோகம் போதும்பா, நமக்கு ஒண்ணுமே தெரியவேனாலும் பரவாயில்ல, பிரவச்சனத்துக்கு எல்லாம் போனா எதையானு சொல்லி 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 குழப்பி விட்டுடுறா, இது சரியில்லை அது சரியில்லை நீ சரியில்லை கடைசியில ஓ மேலதான் பிரச்சனைன்றா, ஏதோ வாஸ்து ஜோசியம் நாடியும் ஓடி இருக்கும் நிம்மதியா அதையும் கெடுத்துருவா போல இருக்கேன்னு பயம் வந்துடும். அந்த பகவத் சிந்தனையில அனுபவிக்கணும். அர்ஜுனன் சொல்றான், நான் எப்படி புரிஞ்சுப்பேனோ எனக்கு சொல்லி கொடுப்பா. ஏன்னா மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யா உபத்ரிதாக. எனக்கு புரியலடா கிருஷ்ணா, நீ இவ்வளவு தூரம் பகவத்கீதை சொல்ற, ஒன்பது அத்தியாயம் முடிஞ்சு பத்தாவது அத்தியாயம் வந்தாச்சு, உன்னோட பல லீலைகள் நான் கேட்டிருக்கேன், அம்மா சொல்லியிருக்கா, பல பேர் சொல்லியிருக்கா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்காக தூது போனாய், துரியோகனை அரெஸ்ட் பண்ண பார்த்தான், அப்ப நீயே விஸ்வரூபம் எடுத்தாய், எல்லாம் நானும் கேட்டிருக்கேன். ஸ்டில் இருந்தாலும் எனக்கு என்னமோ எனக்கு இன்னும் பிடிபடலை, எனக்கு இன்னும் கிளியரா ஆக மாட்டேங்கிற எல்லாம் ஒத்துக்கணும், நிறைய விஷயங்கள் கேட்கணும். இது பல விஷயங்கள்ல ஒரு கிளாரிட்டி இல்ல. பகவத் விஷயம் அப்படின்னு ஓகே, அவர் பெரியவர் ரைட் அப்படின்னு சில சில விஷயங்கள்ல இருக்கா. நாமஜம வசதி பல கேள்விகளுக்கு பதில் இல்ல, நமக்கு புரியல. அதனால அர்ஜுன் அழகா கேட்டுட்டான், கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா. நீ எப்படி எல்லாம் இருக்கேப்பா, நான் எப்படி சதா கதம் வித்யாம் அகம் யோகிஹி துவாம் சதா பரிச்சிந்தையன், நான் எப்படி சதா சர்வதா உன்னை நினைக்கணும், தைலதாரை போல நினைக்கணும். பெரியவாள்லாம் சொல்றான், கோபிகைகள்லாம் தன் மனஸ்காக ததாலாபாக தத் விசேஷாக ததாத்மிக்காக நினைச்சா அப்படின்னு சுகபிரம்மம் சொல்ற. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் பாடுறார். அழுவன் தொழுவன் பாடி அலற்றுவன் அப்படின்றார். அப்ப நிறைய பேர் சொல்றா விடாம நினைச்சுட்டு இருக்கணும், விடாம நினைச்சுட்டு இருக்கணும். அது எப்படி விடாம நினைக்கிறது? இது விடாம நினைக்கிறதுன்ற வார்த்தை தெரியறது, ஆசை இருக்கு, சதா பரிச்சிந்தையன்னு இருக்கிற டென்ஷன் இடம் இதெங்கடா சிந்தனம் பண்றது. அப்ப இதே ஒரு டென்ஷன் ஆயிடுது, நினைச்சோமா இல்லையா. நாமஜபம் அப்பப்போ மறந்தே போயிடுறது, நாமஜபம் என்னமோ ஓடுறது, மனசெங்கியோ ஓடுறது. இது ஒரு வேலையை பண்றது, அது ஒரு வேலையை பண்றது, கையும் காலம் ஒரு வேலையை பண்றது, வாழ்க்கை ஒரு ரீதியில போடுறது, வயசாயின்றிருக்கு, திடீர்னு மழை பெய்யறது, திடீர்னு வெயில் அடிக்கிறது, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சதா பரிச்சிந்தையன்னு துணியை காயப்பட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தா உட்கார முடியுது, மழை வருதான்னு எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு மழை வருமா வராதான்னு எட்டி பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சதா பரிச்சிந்தையன் கேட்கும்போது நன்னா இருக்கு. அதனால அர்ஜுன் அவன்கிட்டயே கேட்டான், எனக்கு தெரியலடா கிருஷ்ணா, கதம் வித்யா மகம் யோகி துவாம் சதா பரிச்சிந்தையன், நான் எப்படிடா உன்னை விடாம சிந்தனை பண்ணுவேன், எப்படி எப்படியும் அப்பொழுது சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோகி பகவன்மயா. அதனால கிருஷ்ணா எனக்கு விஸ்தாரமா சொல்லுடா, விஸ்தரேன ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதைய திருப்திருகி சிண்வதோ நாசி மே மிருதம். கிருஷ்ணா நீ எவ்வளவு வேணா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், எனக்கு இன்னும் திருப்தி ஆகல, இன்னும் இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்குப்பா. நீ சொல்ல 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 புதுசா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, மனசுக்குள்ள என்னமோ புதுசா ஒரு சக்தி உண்டாகிறது, ஒரு தெளிந்த நல்லறிவு வர்றது. நான் எதையோ ஒண்ணுமில்லாத அசாரத்தை எல்லாம் குப்பையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்றத கேட்கும் பொழுது மனசு அபாடான்னு இருக்கு. அப்ப இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும்னு ஆசை அதிகமாகறதே ஒழிய திருப்தி வரல. நிறைய சொல்லுடா கிருஷ்ணா, நீ எவ்வளவு வேணா சொல்லு. யுத்தத்தை மறந்துட்டான், பீஷ்மரை கொலை பண்ணணும் மறந்து போயிட்டான், திரௌபதி சபதத்தை மறந்துட்டான், தன் புலம்பலம் மறந்துட்டான், கிருஷ்ணன்னு வந்தவொடனே எல்லாம் மறக்க அதான் வேணும். நம்ம எல்லாரும் இதை சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்மள சரி பண்ணிட்டு கிருஷ்ணா அனுபவத்துல தலைக்கணும். பக்தின்றது சுயநலம், நன்னா புரிஞ்சுக்கோங்க. பக்தின்றது பக்கா சுயநலம், எதுன்னா பக்தி தான். நான் பகவானை அனுபவிக்கணும், எனக்கு பகவான் வேணும், இதுதான் பக்தி. இது சுயநலம் தானே, நான் பகவான் அனுபவிக்கணும், எனக்கு பக்தி வேணும், அதுதான் சுயநலம். அர்ஜுனன் சொல்றான், எனக்கு நீ சொல்லுப்பா, எனக்கு இன்னும் திருப்தி ஆகல, நீ எவ்வளவு வேணா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன்னுட்டான். பகவான் இதுக்குதான் காத்துட்டு இருந்தான், நீ கொஞ்சம் சொல்லு போதும், நீ ரெண்டு சொல்லு வேணா அப்புறம் கேட்கிறேன் அப்படின்னா முடிச்சிருப்பான். அத்தியாயம் முடிஞ்சிருக்கும், இவ்வளவுதான் அர்ஜுனா, எல்லாத்தையும் நான் இருக்கேன் முடிச்சிருப்பான். அர்ஜுனன் சொல்ல, எனக்கு திருப்தி ஆகலடா கிருஷ்ணா, நீ சொல்ல, இப்படி இருக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு கேட்க கேட்க ரொம்ப சுகமா இருக்கு. நீ சொல்ற முதல்ல இன்ட்ரோடக்ஷனோட நன்னா இருக்கு, அப்ப நீ என்னவாலாம் இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு. அதனால அழகா சொல்லேண்டா, ஆச்சரியமா கேட்டுக்கிறேண்டா. இந்த வடல பசங்க அவ திருவிழ ஏதான வயசு பொண்ணுங்க வந்தா பசங்க யாரா பேசணும், அப்புறம் அப்பா என்ன பண்றா, எல்லாம் விசாரிப்பா, கட 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 லிஸ்ட் போடு, திருப்தியே இல்லாம இன்னும் 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 விசாரிச்சுட்டு இருப்பாள். அந்த மாதிரி அர்ஜுனன் சொல்றான், எனக்கு பகவத் விஷயத்துல இன்னும் திருப்தி வேணும், திருப்தி வரல, நிறைய 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 கேட்கணும். திருத்து மகா சக்கரவர்த்தி இல்லையா, 10,000 காதுகள் கூடுறான், நிறைய கேட்கறேன், எவ்வளவு கேட்டாலும் புதுசா இருக்கே. நவம் 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 பகவத்கீதை தசம அத்தியாயம் எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எத்தனை தடவை பாராயணம் பண்ணிருக்கோம், ஆனா ஒவ்வொருத்தரையும் புதுசா இருக்கே. பாகவதம் எத்தனை புதுசா இருக்கு, ராமாயணம் எத்தனை புதுசா இருக்கு, மகாபாரதம் எத்தனை புதுசா இருக்கு, நாராயணியம் எத்தனை புதுசா இருக்கு, இவ்வளவு புதுசா இருக்கே. அதனால அர்ஜுனன் சொல்றான், நீ சொல்லு கிருஷ்ணா, நான் கேட்டுக்கிறேன்னு. உடனே ஸ்ரீ பகவான் உவாச்ச,
சந்ததேகத இஷ்யாமி திவ்யாஷாத்ம விபூதய பிராதான்யத குரு சிரேஷ்ட நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யமே.
அர்ஜுனா, ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்லணும், என்னோட விபூதியில எல்லையே இல்லடா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜென்மாவே கழிஞ்சிடும். எத்தனை கோடி ஜென்மா நீ கேட்டாலும் என் விபூதியை சொல்லி முடியாது. அவ்வளவு பெருசு, அன்லிமிட்டட், என்லெஸ்.
ஆகாசம்
போல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குண்டா அர்ஜுனா. நான் சொல்லிட்டே இருக்கலாம், நீ கேட்டுட்டே இருக்கலாம், இவ்வளவுதான் பண்ண முடியும். அதுல இம்பார்ட்டண்டா நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ அப்படின்ட்டான்.
உடனே அர்ஜுன் கைய கூப்பிண்டு பகவான் சொல்றான், அவன் என்னவாலாம் இருக்கான், எப்படியெல்லாம் இருக்கான், எந்தெந்த விதமா பவிச்சிருக்கான், ஓ கிருஷ்ணன் தன்னை பத்தி சொல்ல போறான் அப்படின்னு ஆசையா கை கூப்பிண்டுனா, அவனுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் அவன் முன்னாடி நிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணன் தேவகி வசுதேவர் பிள்ள, வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கூட இப்பதான் தெரியும் அவனுக்கு. தேவகி பரமானந்தம் வரைக்கும் தெரியும், கோபி லோலன் தெரியும், 16108 பேரை கல்யாணம் பண்ணவன் தெரியும், மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன், ஃபர்ஸ்ட் கிளாஸா பொய் சொல்லுவான், நல்லா வண்ண திருடுவான், எல்லாம் லிஸ்ட் போட்டு அவனுக்கு தெரியும். கிருஷ்ணம் ஜெகத் கிருஷ்ணன் முதல் முதல்ல குருவாவே இப்பத்தான் தெரியும். ஏன்னா இங்க மட்டும்தான் கிருஷ்ணன் கிட்ட அவன் சொல்றான், சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிருச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்ஸே எஸ்யாத்மிஸ்கிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் உன்னுடைய சிஷ்யன், உன் திருவடிகள்ல பிரபத்தி பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு எது ஹிதமோ அதை சொல்லுன்னு இப்பதான் முதல் தடவையா இவன் சிஷ்யனா இருந்து கிருஷ்ணனை குருவா பார்க்கிறான். கீதாச்சாரியம் அப்படின்னு தான் சொல்லுவா வைஷ்ணவ சித்தாந்தத்துல. பகவத்கீதை சொல்றவன் யாருன்னா கீதாச்சாரியன், பகவான் ஆச்சாரியனா பேசுறானா. 108 திவ்ய தேசத்துல பகவான் ஆச்சாரியனா இருக்க ஒரே இடம் பத்ரிகாசிரமம். அங்கதான் பகவான் நாராயணன் குருவா இருந்துண்டு நரனுக்கு ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்றான். அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எல்லாருக்கும் பத்ரி போகணும்னு மட்டும் ஒரு ஆசை உண்டு. ஏண்டானா பகவான் ஆச்சாரியனா இருக்கார், திருவெட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வசதி. பத்ரிகாசிரமம் வைஷ்ணவ சித்தாந்தத்துல அவ்வளவு வசதி. இந்த மாதிரி அர்ஜுனன் இப்பதான் கிருஷ்ணனை குருவா பார்க்கிறான், கீதாச்சாரியனா பார்க்கிறான். அதனால பகவானும் அழகா சொல்ல ரெடி ஆயிட்டான். இப்ப குருவாவே பேசிட்டு இருக்கான், ஃப்ரெண்டா பேசுறது இல்லை. ஃப்ரெண்டா பேசும்பொழுது கதையே வேற, குருவா பேசும்பொழுது நான் அவ்வளவு பகவான் கொஞ்சம் கௌந்தேயா துந்தி புத்திரா எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர. இப்ப குடா கேசா அப்படின்ற குடா கேசன் ஒரு வார்த்தையை சொல்லி அர்ஜுனனை கூப்பிட. இந்த குரு நமக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அவர் நம்மளை கூப்பிடுற முறையே வேறதான். இந்த ஆத்மாவுக்கு ஹிதம் கொடுக்கணும்னு அந்த வாஞ்சையோட கூப்பிடுவார். காஞ்சி மகா பெரிவாள்லாம் யாரையாவது கூப்பிட்டாருன்னா அத்தனை வாஞ்சையோட இருக்கும், பேசுறது அவ்வளவு அழகா இருக்கும். ரமண மகர்ஷி வாயே திறக்க மாட்டார், யாராவது சில பேரை கூப்பிட்டாலும் மத்தவாள்லாம் அழுவா, என்ன கூப்பிட மாட்டேங்கிறாரே, இந்த மதுரமான துவனியை கொண்டு என்ன என் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, எங்க வான்னு கூப்பிட மாட்டேங்கிறாரேன்னு கதறுவாள். என்ன வாயை திறந்து பேசவே மாட்டார், யாரோ ஒருத்தர் ஒரு சில பேரிடத்துல மட்டும்தான் வாயை திறந்தே பேசலாம். முத்துதர்றதான் ரமண மகர்ஷி பேசினார்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பேசினாரு விவேகானந்தர். அத்தனை பேரும் எழுந்து நின்று கை தட்டிட்டா, சர்வசமய மாநாடுன்னு பேரு. ஆனா யாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாவத்துல பேசவே இல்லையா, இவர் ஒருத்தரை தவிர. அதனால இவ்வளவு தூரம் பேசின நமக்கு யாருக்கும் இது தோணலையே, வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம எல்லாரும் வசுதேவ குடும்பம்ன்ற வார்த்தை சரியா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு இல்லையா, நம்ம எல்லாம் ஒரு கூட்டம் அப்படின்னு நின்னாரோன்னு ஆச்சரியமா. அந்த மாதிரி அர்ஜுனன் காத்துருக்கான், கண்ணன் பேச போறான், தன்னை பத்தி சொல்ல போறான் அப்படின்னு கைகூப்பின்னு காத்துருக்கான். பகவானும் ஆச்சரியமா பேசுறான். நேற்று இதுவரைக்கும் தான் முடிச்சோம், இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும். 20வது ஸ்லோகம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித அகமாதிஷ்ட மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவ ச குடாகேஷ. நமக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லாத ஒரு நாமம் இது.
பிடிக்காத நாமம் கூட வச்சுக்கலாம் அர்ஜுனன, குடாகேசன் பேர் சொல்லி கூப்பிடுறான். குடாகேசன் அப்படின்னா தூக்கத்தை ஜெயித்தவன் அர்த்தம். தூக்கத்தை ஜெயித்தவன், நம்ம எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான ஆசையே இல்லை. சத்சங்கம் வரைக்கும் சௌக்கியமா தூங்குவோம், சத்தா தூங்குவோம். சத்சங்கத்தை உட்கார்ந்துட்டு நிறைய பேர் சொல்லுவார் சத்சங்கத்துக்கு வந்தா கண்ணை சுழற்றது இல்லை, சத்தான தூக்கம் அப்பதான் வர்றது. கனவு கூட இல்லாம தூக்கம் எப்படா வரும்னா சத்சங்கத்துல தான் வரும். மன சமாதானத்தோட நல்லா தூங்கும். ஆனா கடைசியில சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, அதுக்குள்ளேயே அமுடிஞ்சு கொடுத்தேன். அதான் தூங்கியே போயிட்டா, கேட்கவே இல்லை, நல்லா தூங்கியாச்சு சௌக்கியமா. ஆனா பகவான் சொல்றான் குடா கேசா, தூங்காம கேளுடா, சத்தையோட கேளுடா, ஆசையோட கேளுடா, உனக்காக நான் பிரத்யேகமா சொல்றேன். பகவான் ஒவ்வொரு நாளும் பேசுறான். ராத்திரி படுத்துண்டு எதையோ யோசிக்காதீங்க, பல வருஷமா அப்படியே பழகிட்டோம், எதையோ யோசிச்சு அதெல்லாம் எல்லாருக்கும் என்ன ஆசை, படுத்தோன்னு நல்லா தூங்கிட்டோம், அது பெரிய வரம் மாதிரி வேற பேசும், அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் இல்லையா. படுத்தோட தூக்கம் வரதுன்னா அது ஒரு பெரிய பாக்கியம், படுத்தோட தூங்குறது பாக்கியமே இல்லை. படுத்தோட கிருஷ்ணன் கிட்ட பேசணும், கிருஷ்ணன் நம்ம கிட்ட பேசணும், மயங்கி கேட்டுக்கணும், அப்புறம் தூங்கணும். ஓ அப்புறம் கிருஷ்ணா அதை சொல்லி இருந்தா தூங்கி போயிடண்டா, திருப்பி அவன் பேசணும். வீணாதானே போறது, எத்தனையோ வருஷம் தூங்கிட்டோம், நிறைய தூங்கியாச்சு, கொஞ்சம் விடலாமே. கிருஷ்ணா பகலெல்லாம் ஒரே பிஸியா இருக்கேன், யார் யாரோ என்கிட்ட பேசிகிட்டே இருக்கா, ராத்திரி நான் ரொம்ப ஃப்ரீ. நீ எப்பயும் ஃப்ரீ தான், பகவான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கார், அவர் பிஸியாவே இல்லை, ரொம்ப ஃப்ரீயா இருக்கார். நீ எப்ப கூப்பிட்டாலும் பேசுவ, நீ உங்களுக்கு எப்ப ஓய்வு ஒழிச்சல் இருக்கோ அப்ப கிருஷ்ணா நாலு வார்த்தை பேசுறான்னு சொல்லுங்க பேசுவேன். சத்தியமா ஸ்லோகம் எல்லாம் போறோம், நமக்கு ஓய்வு ஒழிச்சல் இருக்கும் போது தானே போறோம், நல்லா கவனிச்சு பாருங்க. பூஜை எல்லாம் முக்காவது நமக்கு ஒழியும் போது தானே பண்றோம், நமக்கு ருட்டீனா இந்த டைம் தான் பூஜை பண்ண சௌகரியம்னா அந்த டைம் தான் பூஜை. சில பேர் காஃபி குடிச்ச பிறகுதான் பூஜை பண்ணவே வரும், பால் காரணம் லேட் ஆனா பூஜையும் லேட், அவ்வளவுதான். அதுக்காக காஃபி எல்லாம் விட மாட்டோம், காஃபி குடிச்சாதான் பூஜையில் உட்கார முடியும், காஃபி தானே பிராபாங்கம், நம்மளுடைய சௌகரியம் தானே. பத்மநாபர் கோவிலுக்கு நமக்கு எப்ப சௌகரியம் தானே போறோம், பத்மநாபா நான் எப்ப வந்தா உனக்கு சௌகரியம் என்னைக்காவது கேட்டிருக்கோமா. திருப்பதி போறோம், பெருமாளே நான் என்னைக்கு வந்தா உன நல்லா தரிசனம் பண்ண என்னைக்காவது கேட்டிருக்கோமா. நமக்கு என்னைக்கு லீவு, முன்னாடி லீவ் என்ன, பின்னாடி லீவ் என்ன, என்னைக்கு டிக்கெட் கிடைக்கும், இந்த சௌகரியம் பார்த்துட்டு தானே போறோம், அதான் டென்ஷன். அவர் சௌகரியம் கேட்டு டென்ஷனே கிடையாது, எல்லாம் ஏடா குடமா பண்ற ஒரு கூட்டம் நம்ம. அவர் பகவான் படுத்துறான்னு சொல்றது, பகவான் சொல்ற நீ தாண்டா என்ன படுத்துறாங்க, நான் சேமேனு தாண்டா இருக்கேன். அப்ப அவன் சௌகரியத்தை பார்க்கணும் இல்லையா, அவன் சௌகரியத்தை கேட்கணும் இல்லையா. அப்ப ராத்திரி படுத்துட்டு கிருஷ்ணா பேசி சும்மா பேசு பேசு சொல்லிட்டே வாங்க, ஒரு நாள் பேசுவான், ஒரு நாள் நிச்சயமா பேசுவான், ஒரு நாள் பேசுவான், டெய்லி பேசிட்டு இருக்கான், ஒரு நாள் அவன் பேசறது புரியும், ரொம்ப அழகா பேசுவான். புத மனோஜ்ஞையா வல்கு வாக்கியா, கோபிகள் தெரிஞ்சுதான் சொல்றான், சும்மா எல்லாம் சொல்லல. புத மனோஜ்ஞையா வல்கு வாக்கியா, அவன் பேசுறத கேட்டாலே எல்லாரும் மயங்கி பாடுறான். அவன் கதையை அவ்வளவு நன்னா இருக்கு, தவக்கதாமிருத்தம் தப்த ஜீவனம். அப்ப அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்றான், குடா கேசன் தான் ஜம்னு கேளு, ஆசையோட சொல்றேன், அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித, எல்லா பூதங்களுக்கும் நானே ஆத்மா. இப்ப யார பார்த்து நீங்க முதல்ல பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். மகாத்மாக்கள்லாம் சிங்கம் வந்தாலும் பயப்படல, புலி வந்தாலும் பயப்படலன்னு படிக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபுல அப்படியே தியானம் பண்றார், நாமதேவம் பண்றார், சிங்கம் புலி எல்லாம் பக்கத்துல லைனா நின்று உட்காந்து அழகா தலையாட்டி தலையாட்டி கேட்டு இருக்கு, ஜம்முன்னு ஆச்சரியமா. வசிஷ்ட குஹா ஹிமாச்சலத்துல இருக்கு, ரிஷிகேஷ் பக்கத்துல. வசிஷ்ட குஹால புருஷோத்தம ஆனந்த ஜீன் ஒரு மகாத்மா இருந்தா, அவர் தபஸ் பண்ற சமயத்துல புலி எல்லாம் வந்து பக்கத்துல உட்காந்துக்குமா. நம்ம கண்ண முடிக்க பக்கத்துல புலி பொம்மை இருந்தாலே பயந்துருவோம், புலியெல்லாம் வேண்டாம், புலி போட்டோ இருந்தால் பயந்தே போயிட்டேன், புளியோ நினைச்சுட்டேன் அப்படின்னு ஆச்சரியம். அன்னைக்கு கூட ஏதோ ஒன்று படித்த ஹாஸ்யமா பேஸ்புக்ல, ஹச்சுன்னு தும்பினேன், திடீர்னு பஸ்ஸா இருந்தா போயிடுச்சு, ஐயோ கண்ணு போயிடுச்சோன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. அச்சுல தும்பி இருக்கான், திடீர்னு பார்த்தா இருட்டா போயிடுது. ஐயோ எத கண்ணு போயிடுச்சு, அப்புறம் பார்த்தா கரண்ட் தான் போயிடுச்சு. மனசுக்குள்ள பயம், பயத்துக்கு ஒண்ணு வவஸ்தையே வேண்டாம் பாருங்க, வவஸ்தை தான் இருக்கா. நம்ம எல்லாருக்கும் பயப்படுறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். அவ என்ன சொல்லுவாளோ, இவா என்ன சொல்லுவாள், அவளுக்குள்ள இருக்க பகவானை பார்த்தா பயமே வராது. ராமானுஜருக்கு பயம் வரலையே, சங்கரருக்கு பயம் வரலையே, சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பயம் வரலையே, பயமே வரமாட்டேங்கிறது. ஹரிதாசியவன் சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சிஷ்யர் முஸ்லீம், அவர் புலியான ஒரு கிராமத்துல இருந்தார். அதெல்லாம் நவத்வீபம் மாயாப்பூர் பக்கம், கல்கட்டால இந்த பக்கம் போனோம். சைத்தன்ய மகாபிரபு பிறந்து வளர்ந்த இடங்கள். அவர் ஒரு குகையில உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பார் எப்பொழுதுமே. அங்க வரவாளுக்கெல்லாம் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சது, யாருக்கும் ஒண்ணும் இல்லையே, உடம்பெல்லாம் ரொம்ப எரியறது. ஒவ்வொருத்தரும் சொன்ன என்னமோ தெரியல, வர வர எனக்கு இந்த குகைக்கு வந்து உட்காந்து நாமஜபம்லாம் பண்ண உடம்பெல்லாம் எரியறது அப்படின்னு. ஆனா ஹரிதாஸ் யவனுக்கு ஒண்ணுமே தெரியல, யவன்னா முஸ்லீம் அர்த்தம் யமன. அப்ப சில பேர்லாம் வந்தா, சில பேர் வந்துட்டு சொன்னா, சில பேர் இந்த சித்த வைத்தியம்லாம் பாக்குறவா, இந்த மாதிரி எரிச்சல்லாம் இங்க உண்டாகிறதுனா ஏதோ கடுமையான விஷமுடைய பாம்பு இங்க ஜீவிக்கிறதுன்னு, பயங்கரமான விஷமுள்ள ஒரு பாம்பு இங்க ஜீவிக்கிறது, அந்த மூச்சுக்காத்துடைய பலம் நம்ம உடம்பெல்லாம் எரியறதுன்னு. அப்ப எல்லாரும் சொன்னா, நீங்க இந்த இதுல இருக்க வேண்டாம், வந்துருங்கோ வந்துருங்கோ வந்துருங்கோ, பாம்பும் அங்க இருக்கு இவரும் அங்க இருக்க சௌக்கியமா. அப்ப அழகா வரலாம் சொன்ன உடனே ஹரிதாஸ் யவன் சொல்றார், அப்படியா சரி பாக்கலாம், நாளை வரைக்கும் டைம் கொடுப்போம், ஒண்ணு அது கிளம்பி போகட்டும் இல்லாட்டி நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. அவர் பாடுக்கு நாமஜபம் பண்ற, அடுத்த நாள் எல்லாரும் உட்காந்து நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, பெரிய ஒரு கருணாகம், இவர் உட்கார்ந்துருக்க பேக் சைடுலயும் கிளம்பி அவர் பாடுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு ஒண்ணும் தெரியலையா, கருணாகமும் ரொம்ப சௌக்கியமா இருந்தேங்கிறத யாரும் இவர் சீண்ட மாட்டா அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு அங்க பாடு பத்திரமா இருந்தது. நம்ம எல்லாருக்கிட்டையும் உள்ளுக்குள்ள இருக்க பகவானை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், பயம் கிடையாது. பகவத் தரிசனம் இல்லாததுனால நம்ம எல்லாரும் அடுத்தவாடைய குணத்தை பார்க்கணும். அவா நம்மளை ஏமாத்திடுவாளோன்னு நினைக்கிறோம், அவா நம்மளை டார்ச்சர் பண்றாளேன்னு எதிர்பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்றதா, அதனாலே ஒரு பயம். அவளுக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கான்னு பார்க்கும் பொழுது ஒரு பயம், யாரிடத்திலும் இல்லை, நிர்பயம். பகவான் சொல்லலாம், அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித, எல்லாத்துக்குள்ளேயும் நான் தாண்டா இருக்கேன். அப்ப எங்க பயம், எதை பார்த்து பயம், யார பார்த்து பயம், எதுக்கு பயம், எல்லாத்துக்குள்ளையும் சுவாமி. ஆபீஸ் பாஸா இருக்கட்டும், இல்லடி திட்டுற மாமியாரா இருக்கட்டும், சண்டை போடுற ஆட்டுக்காரா இருக்கட்டும், அடங்காத மனைவியா இருக்கட்டும், சொல் பேச்சு கேட்காத குழந்தையா இருக்கட்டும், எதுக்குமே பயம் வராது. ஹிருதயத்துக்குள்ள அவளுக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கான், எனக்குள்ளேயும் பகவான் இருக்கான். அகமாத்மா குடாகேஷ, 5 வயசு பிள்ள பிரகலாதனுக்கு பயம் இல்லையே, அவனை சுத்தி வசப்பாம்பா போடுறா, பயமே இல்ல ஜெயமேனு உட்காந்துருக்கு. யானையை கொண்டு மெதிக்க வைக்கிறா, பயப்படவே இல்லை. ஐயோ யானை மேல மெதிக்க போறது நடுங்கணமே, எங்கேயுமே குழந்தை நடுங்கல, அக்னியில போடுறா ஐயா அப்படின்னு போகிறது. ஏன்னா அதுக்குள்ளேயே ஹரி இருக்கான், நாராயணன் இருக்கான். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித, அகமாதிச்ச மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச, எல்லாத்துக்கும் ஆதி இவன் தான், மத்தியமும் இவன் தான், அந்தமும் இவன் தான். எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்கள்லேருந்து நம்ம கண்டது காணாதது எல்லாத்துக்கும் ஆதி அவன் தான், மத்தியம் அவன் தான், அந்தமும் அவன் தான். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனி நிஹிதம் ச சத்ய சத்யஸ்ய சத்யம் ரிதசத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ. பகவான் தேவகி கர்ப்பத்தில் இருக்கும்போது தேவர்கள்லாம் வந்து சுவாமிய அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றான். திரிகால சத்தியம் நீதான், சத்தியம் சொல்ற பஞ்சபூதங்களுடைய ஆதி நீதான், அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள சத்தியமா இருக்கிறது நீதான், அந்த பஞ்சபூதங்கள் அழிஞ்ச பிறகு மிச்சப்பட்டு கிடக்கிற சத்தியம் நீதான், எல்லா சத்தியமும் நீதான் பா அப்படின்னு. அகமாதிஷ்ட மத்தியம் ச பூதானாம் அந்த ஏவச்ச, எல்லாத்துக்கும் நான் தான், நான் தான் ஆத்மா. அப்ப இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதோ, நிறைய விஷயம் நம்மளை பயமுறுத்தும். அப்ப அதுக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கான் அப்படின்னு பாவிச்சுக்கோங்க. இந்த விபூதி யோகத்தினுடைய பலம் அதுதான், எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான், பகவான் இருக்கான், பகவான் இருக்கான். இந்த ஒரு ஆகியோர் வந்துடுச்சுன்னா எதுவுமே உங்களை பயமுறுத்தாது. எல்லா இடத்துலயுமே பகவத் சக்தி பகவத் வைபவத்தை தான் பார்ப்போம். அப்ப எல்லா இடத்துலயும் பகவத் வைபவத்தை உணர ஆரம்பிச்சுட்டோம்னா அதானே ஆனந்தம், எல்லாம் ஆனந்தமயமா இருப்பதனால பகவான் அழகா குடாகேஷா, நான் தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா 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 ஆத்மா. பரஸ்பர ஆதிகாரா வந்தா கை கூப்பிடும் தெரியுமா? இப்பதான் ஹேண்ட் ஷேக் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. யாரா பார்த்தா கை கூப்புவோம். அவளுக்குள்ள இருக்க அந்தரியாமிய வா. இந்த டெங்கு இதெல்லாம் வந்தபோது நிறைய பேர் சொன்னா கை கூப்புங்கோ போதும், கையெல்லாம் கொடுக்காதீங்கோ. வியாதி சொன்னா கேட்கறா, சனாதனமான தர்மம் சாஸ்திரம் சொன்னா சைத்தியகாரணம்ன்ற. அவ்வளவு அழகா வியாதி சொன்னா கையெல்லாம் கொடுக்காத, கண்டாமினேஷன், கைய அலம்பிக்கோ, நிறைய எல்லாம் சொல்றோம். யார்ட்டையும் கையே நீ கொடுக்காத, எல்லாம் வேணா கை விட்டுருவா. கை கொடுத்தா பத்மநாபத்தை மட்டும்தான் கொடுக்க விடாத. கை கொடுக்கும் கையும் அவர் தான், கைவிடாத கையும் அது அச்சுதன். தன் பக்தர்களை கைவிடாதவன். அதனால ரொம்ப நேரம் கை குடிக்கா கொஞ்சம் கையை விட்டுருவான், அவளே கையை போய் எடுத்துருவான். அதனால கை கூப்பிடுறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ள இருக்கும்படியான அந்தரியான். அதனால அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித. அரச மரத்தை பார்த்தாலும் கும்பிடுறோம், ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாலும் கை கூப்பிடுறோம், பிரியதர்ஷனியை பார்த்து கை கூப்பிடும். பிரியதர்ஷினி தெரிய போதா நம்ம கை கூப்பினா? நம்ம யானை பாஷை அதை பிள்ளைனாலும் அதுக்கு தெரியும். இல்லாட்டி துதிக்கிறது ஹாயின் தடவி கொடுத்தா தெரியும். நம்ம கை கூப்பினா பிரியதர்ஷினிக்கு புரிய போறதா? இது பிரியதர்ஷினிக்கா, அந்த சரீரத்துக்கா? அதுக்குள்ள இருக்க அந்தரியாமியான பத்மநாபனுக்கு. கோவில வேலை பண்றா யசமானேன்னு கை கூப்பிடும். நமக்கு யசமானவர் பத்மநாபருக்கு அழகா கைங்கரியம் பண்ற, அதனால கை கூப்பிடும். அவரு கை கூப்பிடா, அவரு கையை கை கூப்பிடும். எல்லாருக்குள்ளயும் அந்தரியான் அகமாத்மா குடாகேஷ. அரசியல்வாதிலாம் கை கூப்பிடறான், ஓட்டுக்காக கை கூப்பிடறான் வச்சுக்கோங்க. ஆனா அந்த கை கூப்பிடுறது அஞ்சலி பரமமுத்ரா. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமியா சுவாமி இருக்கா. அப்ப எதெல்லாம் பயமுறுத்துறதோ சந்தேகமா இருக்கோ அங்கெல்லாம் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். உள்ளுக்குள்ள பகவான் அந்தரியாமி தியானம்னு பெயர். ஆதிக்கா ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்காரா? அந்தரியாமி ஏ கிருஷ்ணா, அவருக்குள்ள நீதான் இருக்கா? எனக்கு இவர்கிட்ட ஒரு பயம் போகணும். பயம் இருக்கிறவாளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லாடி ஆதிகாரி கிட்ட பயப்படுற புருஷா, அப்பா பகவானே காப்பாத்துறாதா, இவ கத்தப்படாது, சண்டைக்கு வரப்படாது, பயம் இருக்கிறவாளுக்கு திருப்பி சொல்றேன். தைரியமா இருக்கவளை பத்தி பிரச்சனையே இல்லை. ஒரு வயசாயிருக்குன்னா குழந்தைங்க கிட்ட பேச பயமா இருக்கு. சக்கரை அதை வார்த்தை சொல்லிடுமோ? அவ சாதாரணமா சொல்ற மக்கள் சுருக்குன்னு தப்புன்னு ஏதோ பண்றது. வயசாகும் போது உடம்பு வீக்காருது, மனசு வீக்காருது, நம்மளும் குழந்தை ஆகும். ஒரு யாராவது ஒரு தாயத்துக்கு ஒரு தோல் தேடுறோம், அந்த தோலே நம்மளை தள்ளி விட்டுதுன்னா கஷ்டமா தானே இருக்கும். அது ஞாபகம், ஒரு தோல் இருக்கு பத்மநாபனோட தோல், சும்மா தான் கிடக்கு. இப்ப பாண்டவன் தோல் மேல தூக்கிட்டு நிக்கிறான், ஜம்முனு எல்லாரையும் தூக்கிட்டு எங்க இருக்கான் இவ்வளவு பெரிய பாண்டவன், அழகா ஜம்முனு தூக்கிட்டு நிக்கிறான். அப்ப அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தித. அப்ப இனிமேல் எங்கெல்லாம் பயம் இருக்கோ அங்கெல்லாம் அவளுக்குள்ள அந்தரியாமியா பகவான் இருக்கான். அவ தானாகவே இந்த பயம். அப்படி தனியா இருக்கும் ஒரு பயம் வருது, ஐயா இருக்கேனே. அகமாத்மா குடாகேஷ, எனக்குள்ளேயே அந்தரியாமியா சுவாமி இருக்கு. இதை பாவிச்சுட்டே வரும்பொழுது உள்ளுக்குள்ள அவர் இருக்கிறது தெரியும். துருவன் பயப்பிள்ளை, அஞ்சு வயசு பிள்ளை, காட்டுல தனியா நின்னதே குழந்தை, துளி பயம் இல்லையே அந்த பிள்ளைக்கு. ஏண்டானா என் கூட என் சுவாமி இருக்கா? முதல்ல அப்படி நினைச்சிட்டு இருந்தான். பிரத்யக்ஷமா அஞ்சாறு மாசம் உள்ளுக்குள்ள பாதுகா நீரதோ எத மத்தியஸ்தான், உள்ளுக்குள்ள ஜம்மன் சங்கு சக்கர கதாபத்ம பாணிய குட்டி கிச்சா பயில பார்த்து. அப்ப அகமாத்மா குடாகேஷ ஜம்மன இருக்கான். பகவான் சொல்றான் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா நான் தாண்டா. அடுத்து பகவான் சொல்றான், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஜோதிஷாம் ரவிரம்சுமான், மரீச்சிர் மருதாம் அஸ்மி, நட்சத்திராணாம் அகம் சசி. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. கஷ்யபர் அதிதிக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறான், அதுல ஒருத்தர் விஷ்ணு. அவளெல்லாம் ஆதித்யர்கள்னு சொல்லுவான், துவாதச ஆதித்யர்கள். பகவான் சொல்றான் அந்த துவாதச ஆதித்யர்கள்ல நான் தான் விஷ்ணு. விஷ்ணுதான் கிருஷ்ணாவரா அப்படி ஒண்ணு, கிருஷ்ணன் தான் விஷ்ணு. பகவான் சொல்றான் நான் எது குலத்துல பிறந்தமன்றா, வசுதேவ சுதந்தா, யசோதா நந்தனந்தா, நந்தகோபகுமாரந்தா, ஆனாலும் நான் விஷ்ணுடா. சங்கு சக்கர கதா பத்ம பாணியா இருக்கக்கூடிய விஷ்ணு நான் தான். பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்றாளே அந்த மும்மூர்த்திகள்ல விஷ்ணு நான். இப்படியே பார்க்கறான் அர்ஜுனன், நீயா விஷ்ணு? பகவான் தெரியற அவனுக்கு பகவத் ஸ்வரூபம், அவனுக்கு பகவத் சக்தி எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைண்ட் செட்டை பந்துடுத்து. விஷ்ணுன்னு உடனே அடுத்த க்ஷணம் விஷ்ணுவா அப்படின்னு பாக்கணும். பகவான் விஷ்ணுவாவே காட்சித்தனா, சங்க சக்கர கதா பத்மபாணியா ஜம்முன்னு விஷ்ணுவா நிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லணும், பகவான் அதுவா 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 அவ்வளவு அழகா. ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. நம்ம கேரளா திவ்ய தேசம் எங்க வேணா போங்கோளே, எங்க வேணா போய் பாருங்க, முக்காவாசி சதுர்புஜ மூர்த்தி தான், பேர் மட்டும் வெவ்வேறையா இருக்கும், கோவில் கோவில் பேர் வேற. திருக்காக்கரை அப்பனையும் போய் பாருங்கோ, குருவாயூர் அப்பனையும் போய் பாருங்கோ, எல்லாம் பார்த்தா சங்க சக்கர கதா பத்மபாணி. வாமன மூர்த்தி பார்த்தா சங்க சக்கர கதா பத்மபாணி. திரிவிக்ரமன் வா, சரி உலகம் வந்து நிக்கிறானா பார்த்தா அதுவும் சங்க சக்கர கதா பத்மபாணி. எங்க ஸ்ரீவல்லவன் போனா சங்க சக்கர கதா பத்மபாணி. இது ருடீனா கேரளா முழுக்கதான் அவ்வளவு உண்டு. பரத கஷேத்திரம் லக்ஷ்மண கஷேத்திரம் வா, சரி பரத லக்ஷ்மண பா, அவளும் சங்க சக்கர கதா பத்மபாணியா தான் நிப்பா. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாளோ தெரியல, பகவானுக்கு தான் விழிச்சோம். எல்லாரும் சங்க சக்கர கதா பத்மபாணி விஷ்ணு ஸ்வரூபம். பகவான் சொல்ற ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஜோதிஷாம் ரவிரம் சுமா. நல்ல வெளிச்சம் இருக்கு இல்லையா, ஜோரா இருக்கிறதுல ஹையஸ்ட், நமக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல பெரிய வெளிச்சம் அது சூரியன். பகவான் சொல்ற ஜோதிஷாம் ரவிரம் சுமா, பாழா போன சூரியன் இன்னும் திட்டப்படாது. என்ன வெயில் அடிச்சு தொலைய வச்சா நீர் பத்துட்டு வரப்படாது, போவோம் ஐயா நல்ல வெயில் அப்படி அனுபவிக்கும். சோலார் எனர்ஜி சொல்றோமோ, இருக்கிறதுலயே இன்னைக்கு குறவே இல்லாத எனர்ஜி எதுனா சோலார் எனர்ஜி தான். சயின்ஸ் புரிஞ்சுன்னு பக்தா தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க. அவ்வளவு அழகா பகவான் சொல்ல ஜோதிஷாம் ரவிரம் சுமான், அப்பா நான் சூரியன். அப்ப இந்த சூரியன்ல இருந்து தெய்வ சக்தி நமக்கு டெய்லி வந்துட்டு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் இல்லேன்னு நினைச்சு பாருங்க, உலகம் பயங்கரமா இருக்கும். சூரியன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப வெயில்ல போனாலும் சூரியன் ஆராயணன்னு நினைச்சிட்டு போய் பாருங்க, அந்த வெயில் உங்களுக்கு ஹிதம் பண்ணுமே ஒழிய கெடுதல் பண்ணாது, கெடுதல் பண்ணாது. ஜெயதேவர் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் ஜெகநாத் புரிக்கு நடந்து போறார் ஃப்ரெண்டோட, நல்ல வெயில் கால், நல்ல வெயில் சுட்டரிக்கிறது. அவர் பாடு நடந்து போயிட்டு இருக்கா, வெயில் அப்படியே கண்ணெல்லாம் கூசறது. ஹரி தியானம் பண்ணிட்டு ஜெகநாத் தியானம் பண்ணிட்டு ஜோரா போற ஒரு ஸ்திதியில இந்த சூரியனுடைய வெயில் தாங்க முடியாம சுருண்டு கீழே விழுந்துடுறார் ஜெயதேவர், விழுந்துடுறார் கீழே. நிறைய பேர்லாம் அந்த சன் ஸ்ட்ரோக் எல்லாம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வருது, விழுந்துட்டா. இந்த மாதிரி எங்கேயிருந்தோ ஒரு மாட்டுக்கார பையன் ஓடி வந்து வாயில பாலெல்லாம் கொடுத்து சமாதானம் படுத்தி எழுப்பி உட்கார வைக்கிறது. உடனே பாபா எங்க போறேன் அப்படின்னு கொடுத்து, உடனே அவர் சொன்னார் ஜெகநாத் புரி போறேன்டா குழந்தை, இந்த ரூட் ரொம்ப ஜாஸ்தி லென்தி ரூட்டா, நான் ஷார்ட் கட் அழைச்சிட்டு போறேன் வாங்கும்னு அழைச்சிட்டு போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நடந்தா அதுக்குள்ள ஜெகநாத் புரி வந்துடுச்சு. 10 நிமிஷம் தான் பார்த்தா அவன் பல நாள் நடக்க வேண்டிய தூரத்தை 10 நிமிஷத்துல கொண்டு போய் காட்டி கொடுத்து, ஒரு கூட வந்தவர் கொண்டு போய் அப்புறம் அதே மாதிரி 10 நிமிஷத்துல வந்தோம்னு திரும்பி பார்க்கறதுல பயம் ஓடி போயிட்டான், டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். ஜெயதேவர் கண்கள் ஆனந்த பாஷம், நல்லவேளை சூரியன் நின்னா வெயில் அடிச்சார், அதனாலேயே சுருண்டு விழுந்தேன், அதனாலேயே கிருஷ்ணன் வந்துட்டான், ஜெகநாதன் குட்டி பிள்ளையா வந்து வழி காட்டிட்டான். அப்ப ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. அப்ப இனிமே காத்தானா சூரிய நமஸ்காரம், காத்தால எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்ற இல்லையா, யோகாலேயே சூரிய நமஸ்காரம் உண்டு, எல்லா எக்ஸசைஸும் சேர்ந்த எக்ஸசைஸ். எல்லா டாக்டரும் சொல்ல நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஃபாரினர்ஸே பண்ணிட்டு இருக்கா. இந்த சூரிய உபாசனை அறிக்கை சிலமெல்லாம் விடுறமே சூரியனுக்காக தானே, இந்த சூரியன் அவ்வளவு வசதியா சொல்றது நம்முடைய சித்தாந்தம். பகவான் சொல்றான் அந்த சூரியனாக நான் இருக்கேன். அப்ப அக்னி நட்சத்திரத்திலையும் சூரியனை கொண்டாட, முக்காவாசி மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியனுக்கு ஒரு கற்பூர ஆர்த்தி காட்டினா உண்டு, பொங்கல் அன்னைக்கு மற்ற சமயத்தான் சூரியனுக்கு விலையே கிடையாது, நமக்கு எல்லாம் மழையே பெஞ்சின் இருக்கு அப்படின்னா இந்த சூரியனுக்கு அப்ப ஒரு மரியாதை இருக்கும். லேசா வந்தா தேவலையும் வந்துடும், எப்படி அடிக்கிறார் அப்பா சூரிய அடிக்கிறது அப்படின்னு. அவர் ஊட்டி போயிருந்தேன், நல்ல குளிரப்ப அப்ப அழகா அவர் சொல்லிட்டு இருந்தா, வெயிலோட அருமை நிழலோட அருமை வெயில்ல தெரியும்னு சொல்லுவா, வெயிலோட அருமை குளிர்ல தெரியறதுன்னு, குளிர் நடுக்கிறது. அப்ப ஒரு வெயில் அடிச்சு அப்பாடான் கடகட கடகதான் ஜம்முன்னு இருக்கும் இல்லையா கடகடப்பா. அவர் சொன்னா குளிரோட வெயிலோட அருமை குளிர்ல தெரியறது. ஒரு சூரியன் நல்லா பளிச்சுன்னு வந்தா மெட்ராஸ் நல்ல ஊர் தான்ற, அவ அங்க சூட்டில நின்று குளிர் தாங்க முடியாம ஐயா கசகசான் இருக்குன்றோம், ஊட்டிக்கு போனா மெட்ராஸ் அப்பாடா அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி பகவான் சொல்றான், நான் தாண்டா சூரியன். அப்ப நீ எங்க போனாலும் சூரியன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு, எங்க இருந்தாலும் சூரிய வெளிச்சம் நம்ம மேல பட்டுட்டே இருக்கு. பாருங்கோ பகவான் சூரியனா இருந்து பார்த்துட்டு இருக்கான். அசாமில உபாத்யானத்துல விஷ்ணுதூதர்கள் கேட்கிறார், இவன் பண்ண பாவத்துக்கு சாட்சி யார் அப்படின்னு, இவன் பண்ண பாவத்துக்கு சாட்சி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆச்சரியம், யமதூதர்கள் சொல்றா சூரியன் ஒரு சாட்சி அப்படின்னு. சூரியன் பார்த்துட்டு இருக்கார், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கா, யார் எவ்வளவு ரகசியமா பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கா. பகவான் அதான் சொல்றான், ஜோதிஷா ரவிரம்சுமா, இந்த காதலாம் சூரிய வெளிச்சம் அப்படி வருது பாருங்க. இந்த சூரிய வெளிச்சத்தோட மகிமை நீங்க ஹிமாலயாஸ் இருந்தாலும் தெரியும். காதால இந்த பதிலை பார்க்கணும், நீலகண்ட பர்வதம் இல்லாட்டி அந்த பனி படர்ந்த இமயமலையில் சூரிய வெளிச்சம் படும் பொழுது தங்கம் மாதிரி ஜொலிக்கும். இந்த சூரிய வெளிச்சத்துல தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கும், காண கண் கோடி போகணும். சாதாரண வெள்ளவெளியே இருக்கும், விபூதி அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும் ஹிமாச்சலம். அந்த வெளியர் காலம்பற அந்த சூரியோதய சமயத்துல, அதுக்கப்புறம் கூட அந்த பளபளப்பு மாறி போடும். இந்த சூரியோதய சமயத்துல அந்த சூரிய வெளிச்சம், அந்த பனிமலையில அந்த நீலகண்ட பர்வதம் எல்லாம் தக்க தகன் தங்க மலை, மெக்கனஸ் கோல்டுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஜொலிக்கும். நாங்க பார்த்தோம் தக, அது அதச்சகன்னு எடுக்க முடியும். ஐயோ இப்படி ஜொலிக்கிறது தக்க 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 தகன்னு. திருப்பி வந்தாலும் கழிச்சு பார்த்தா அவ்வளவு மெக்கனஸ் கோல்டுனாங்கிறது சாதாரணமா தான் இருக்கு. அந்த சூரிய வெளிச்சம் ஜோதிஷாம் பகவான் ரொம்ப அழகா சொன்னா, அப்படி ஒளிபவைகளுக்குள் நான் சூரியனாக இருக்கேன். அப்ப டெய்லி 12 மணி நேரம் சூரியனா பகவான் கிருபா பண்ணிட்டு இருக்கார். நல்லா அது புரிஞ்சுக்கோங்க. பகல் 12 மணி நேரம் சூரியனா இருந்து சுவாமி கிருபா பண்றா. அதெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். எல்லாம் சொல்றோம்னா இந்த சூரியோதயம் அத்தனை வசதி. சூரியோதய சமயத்துல அத்தனை பேர் இவ்வளவு பிரம்ம முகூர்த்தம் எல்லாம் சொல்லணும் பாருங்க. அருணோதயம், சூரியோதயம், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ராமனையே எழுப்புறார். ராமன்லாம் எழுந்து கர்மா பண்ணணுமா, ராமன் பண்ணணுமா, அப்பதான் சூரியனுக்கு ஒரு மரியாதை. அதனால எழுப்புறான் பகவானே. சூரிய குலத்தை சேர்ந்தவன் தானே ராமச்சந்திர மூர்த்தி, பேரனமோ ராமச்சந்திரன், ஆனால் சூரிய குலம் தானே. அவ்வளவு அழகா அதனால பகவான் சொல்றான், ஒளிர்பவர்களுக்குள் நான் சூரியனாக இருக்கேன். ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சீர் மருதாம் அஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. மருத்கணங்கள்னு சொல்லுவோம், ஒரு 49 பேர் உண்டு மருத்கணங்கள். அதுல மரீச்சீன்றவரா நான் இருக்கேன். இந்திரன் போய் சித்தியோடைய கர்ப்பத்துல போய் பெற்றா வாழலாம். ஒரு குழந்தையை 7 துண்டா வெட்டிட்டான், அப்பயே ஜீவிச்சிருந்தது. 7 திரும்பி 7 வாட்டி வெட்டினான், 49 பேர் ஆயிட்டான். உன்னே 49 ஆயிடுத்து மருத்கணங்கள்னு பேரு. இந்திரன் அழாதேன்னு சொல்லிட்டான். அதுல என்ன மருத்கணங்கள்னு அவளுக்கு பெயர். அந்த மருத்கணங்கள்ல 49 பேர்ல மரீச்சின்றவர் ரொம்ப முக்கியமானவர். பகவான் சொல்றான், அந்த மருத்கணங்களுக்குள்ளே நான் மரீச்சியாக இருக்கிறேன். மரீச்சியர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. நட்சத்திரங்கள் நிறைய பாக்குறோம். இதுல சந்திரனும் ஒரு நட்சத்திரம் தானா. பகவான் சொல்றான், இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் யார் தலைவன் அப்படின்னா சந்திரன். நட்சத்திராணாம் அகம் சசி. அழகா சந்திரனை பார்க்கலாம், கிருஷ்ணச்சந்திரன் ராமச்சந்திரன். அவ்வளவு அழகா சந்திரனை போல ஒரு ஆகர்ஷணம் உலகத்துல எதுக்குமே கிடையாது. அது அப்படி ஒரு இழுக்கும். சரத் பூர்ணிமா, கிருஷ்ணன் ராசக்கீட ஆடுறதுக்கு என்னதுக்கு சரத் பூர்ணிமா? அம்மாவாசை அன்னைக்கு ஆட வேண்டியதுதானே, ஏதான் அதுக்கு சரத் பூர்ணிமாவுக்கு ஒரு விசேஷம் உண்டான். அவனுக்கே பௌர்ணமி பிடிச்சிருக்கான், சரத் பூர்ணிமா. ரொம்ப அழகுன்னா சித்ரா பௌர்ணமியோட சரத் பூர்ணிமா தான் அழகு. சந்திரன் 16 கலைகளோட பூரணமா உதயமாகிறது சரத் பூர்ணிமால மட்டும்தான். இப்பதானே போச்சு சரத் பூர்ணிமா. சரத் பூர்ணிமா நார்த்த ரொம்ப விசேஷம். பால் பாயசம் பண்ணி ராத்திரி சந்திரனுடைய வெளிச்சத்தை வச்சிருவான். அந்த சரத் பூர்ணிமா அன்னைக்கு சந்திரன்லேருந்து அவ்வளவு விதமான சக்தி பூமியில இறங்குறதா. அப்ப இந்த பாயசத்தை அது இறங்கிடுமா, அதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு விசேஷமா இன்னைக்கும் உண்டு. சரத் பூர்ணிமா அன்னைக்கு ராத்திரி பாயசம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காத்துல எல்லாரும் அதை பிரசாதமா சீகரிப்பான். 16 கலைகளோட வர்றது சரத் பூர்ணிமா. சரத் பூர்ணிமானுக்குதான் பகவான் ராசக்கீடை ஆரம்பிக்கிறான். சித்ரா பௌர்ணமி என்ன அழகா கொண்டாடும். அந்த பௌர்ணமியை பார்த்தா ஒரு விசேஷம்தான். குழந்த வரைக்கும் அம்புலி மாமா அப்படின்னு. உலகத்துல அத்தனை பேருக்கு ஒரே மாமா யாருன்னா சந்திரன் தான், அம்புலி மாமா. ஏன்னா திருப்பார்கடல்ல தாயாரோட வந்தவன், அம்மாவோட கூட பிறந்தவன் தானே மாமா. அதனால லோகத்துல அத்தனை பேர் அம்புலி மாமா, யாரும் சூரிய மாமான்னு சொல்ல மாட்டோம், சந்திர மாமா, சந்தா மாமா, அத்தனை பேருக்கும் பிடிக்கும். திருடனை தவிர, திருடனை மட்டும்தான் சந்திரன் ஆகாது, அத்தனை பேருக்கும் பிடிக்கும். ஆயிரம் பேரை பார்த்தவர் அப்படின்னு சொல்லுவோம், ஆயிரம் பேரை கண்டவர்கள் அப்படின்னு. அப்ப அந்த மூணாம் பிறை நாலாம் பிறை எத்தனை விசேஷமா சொல்றோம், சந்திரசேகரன், சிவபெருமான் பேரே சந்திரசேகரன் தானே பேரு. எத்தனை விஷயங்கள் பாருங்க, சந்திரனை பேஸ் பண்ணி சந்திரத்திலே அப்படி அமிர்தம் வழிகிறது அப்படின்னு சொல்லுவான் பகவான். அவ்வளவு அழகா சொல்ற, நட்சத்திரானாம் அகம் சசி, நட்சத்திரங்களே நான் சந்திரனாக இருக்கேன். 27 நட்சத்திரங்களுக்கும் தலைவன் அவன் தானே. அவ்வளவு அழகா கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் எல்லாம் சந்திரன் அடிப்படையா வச்சுட்டுதானே பேசுறோம். அத்தனை அழகான சந்திரன் நாஸ்திகனுக்கும் பிடிக்கும், சயின்டிஸ்டுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், கவிதை எழுதுறவனுக்கும் பிடிக்கும், காதலர்களுக்கும் பிடிக்கும், கண்ணனுக்கும் பிடிக்கும். பகவான் சொன்னான், நான் தான் அந்த சந்திரன். ஐயோ, எங்க பகவான பார்க்கல, சந்திரனை பார்த்துதான், கிருஷ்ண சந்திரனை பார்த்துட்டே. ரொம்ப அழகா கிருஷ்ண கர்ணாமிரத லீலாசுரர் சொல்றார், ராசக்கிரீடைக்கு சரத் பூர்ணிமா அன்னைக்கு கண்ணன் கதம்ப விஷத்து கீழே வந்து நின்று பாக்கிய பிகாரியா நிக்கிறானா, அப்ப இந்த சந்திரன் உதிக்கிறானா, அவன் பார்த்தான் கீழே ஏதோ ஒரு சந்திரன் உதிச்சிருக்கே அப்படின்னு பார்த்தானா, பார்த்தா அது கிருஷ்ண சந்திரனா. அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி இவன் பிரகாசம் கம்மியா போயிடுத்தான், ஓ நமக்கு நல்ல பேர் வேணும்னு உடனே 20 ரூபம் எடுத்துட்டானா, நேர பகவானுடைய கால் கை விரல் நகங்களா வந்து உக்காந்துட்டான், பல 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 ஜொலிச்சுண்டு. 20 நகங்களும் அழகா 20 சந்திரனா ஜொலிச்சது அப்படின்னு லீலாசகருடைய கிருஷ்ண கர்ணாமிருத அனுபவம், சந்திரோதயம் அப்படின்னு. சந்திரோதயமே அவர் அழகுதான், அத்தியாசிரியமா கன்னியாகுமரியில பாக்கிறோம் இல்லையா, சந்திரோதயம் அப்படின்னு இல்லையா, ரவிரம் சுமா, அவ்வளவு அழகா சூரியனாகவும் இருக்கேன் சந்திரனாகவும் இருக்கேன் அப்படின்னு. சந்திரனை பார்த்தாலே பகவான பார்த்தேன். நமக்கு மட்டும் இல்ல, மத்த மதத்துக்கார ஆளுக்கும் சந்திரன் முக்கியமா இருக்கு. பிறை தெரியறதா இல்லையா, முகரத்தை மாத்தலாமான்றா இல்லையா, நம்ம தான் கரெக்டா சொல்லிட்டு இருக்கோம். மூணாம் பிறனா மூணாம் பிற, நாலாம் பிறனா நாலாம் பிற, குழப்பமே இல்லாத ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான். யார் எவ்வளவு பண்ணாலும் குழப்ப மாட்டோம், அடுத்த வாழையும் குழப்ப மாட்டோம், தெளிவா இருக்க ஒரு கூட்டம் சனாதனமான ஹிந்து தர்மம். அதனால பகவான் சொல்ற, நட்சத்திரானாம் அகம் சசி, நான் சந்திரனாக இருக்கிறேன். அப்ப பகல் 12 மணி நேரம் சூரியனாயிருந்து கிருபை பண்றான், ராத்திரி சந்திரனாயிருந்து கிருபை பண்றான். அம்மாவாசை அன்னைக்கு அப்படி கேள்வி வந்துருமே, அம்மாவாசை நமக்கு தான் தெரியல, சந்திரன் சந்திரன் ஒண்ணு செத்து போயிடல, காணாம போயிடல, அது இருக்கத்தான் செய்யறது. அப்ப அவ்வளவு அழகா பகவான் 24/7 சூரிய சந்திரனா இருந்து நம்மளை கவனிச்சுட்டே கிருபை பண்ணிட்டே இருக்கான். எப்படி எல்லாம் கிருபை பண்றான் பாருங்க, ஜோதிஷாம் ரவிரம்சுமா நட்சத்திரானாம் அகம் சசி. அப்ப சூரியன் சந்திரன் விஸ்வரூப தரிசனத்துல ஒரு கண்ணு சூரியனாகவும் ஒரு கண்ணு சந்திரனாகவும் கண்ணன் காட்சி கொடுக்கிறான்னு காண கிடைக்க ஆண்டாள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான். ஆச்சரியமா திருப்பாவையில ஜோரா அனுபவிச்சு அனுபவிச்சு நிறைய இடங்கள்ல பேசுறா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுவினோ நேரழியில் சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை பெறுவான். அது எப்படி கதிர் மதியம் ரெண்டு சேர்ந்து ஒரே சமயத்துல சந்திரனாகவும் ஒரே சமயத்துல சூரியனாகவும் இருக்க முடியுமா? இருந்தானா? நிருசிம்ம அவதாரம் வந்தான் பாருங்க, இவனுக்கு தகிக்கிறதா இரண்யகசிபுக்கு சூரியன் மாதிரி, பிரகல்லாதனுக்கு சந்திரன் மாதிரி, ஐ சாமி சமத்தா இருக்காரேன்னு பாக்குறான். அவனோட பல்லெல்லாம் பார்த்து அவன் நடுங்கின்னு இருக்க கை வர நகத்தெல்லாம் பார்த்து குழு குழுன் இருக்காரே சந்திர சூரியன். கதிர் மதியம் போல் முகத்தா, கதிர் மதியம் போல் முகத்தா, கௌரவ சேனை பாண்டவ சேனை, கௌரவ சேனையிலதான் பீஷ்மர் இருக்கா, பீஷ்மரை தவிர அத்தனை பேருக்கும் கண்ணன் தகிக்கிறான், பீஷ்மருக்கு மட்டும் சந்திரன் மாதிரி பல 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 பலன் ஜொலிக்கிறான். ஒரே சமயத்தில் அப்படி பார்க்க முடியும், சந்திர சூரியனாக சுவாமி இருக்க. அப்ப சந்திரன்ல இருந்தும் பகவான் நமக்கு சக்தியை கொடுக்கிறான், சூரியனாகவும் இருந்து சக்தியை கொடுக்க. அப்ப இனிமேல் சூரிய சந்திரனை பார்த்தா கூட பகவத் தியானம், காஞ்சி மகாபிரியவா ரொம்ப சாதாரண ஒரு ஏழை பொம்பளை, ஏதோ கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் மகாபிரியவாளை வந்து அப்படி சேவிக்கிறான், சாமி இவெல்லாம் அவங்க கூடவே இருக்கா, எவ்வளவோ பூஜை எல்லாம் பண்றா, எனக்கு அதுக்கெல்லாம் சமயம் இல்லை சாமி, வீட்டுக்காரனும் போயிட்டான், மன மாமியார் இருக்கா, பிள்ளைகள் இருக்கா, ஏதோ கூலி வேலை செஞ்சு வயிற்று பொழப்பு நடக்கிறது. எனக்கு பூஜை எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு சாமி, ஆனா பெருசாலாம் பண்ண தெரியாது, எனக்கு தான் வழி சொல்லுங்கோ அப்படின்னு விட்டாலாம். உடனே பெரியவா சொன்னா, டெய்லி காத்தால சூரியனை பாப்பியா? ஆ, பொழுதன்னைக்கும் பாக்கணும் சாமி. பார்க்கும்போதுலாம் ஒரு கும்பிடு போடுன்னு விட்டாங்க. சூரியனை பார்க்கும்போதுதான் உள்ள நாராயணன் இருக்கான்னு கும்பிடு போடு, அது ஒரு தெய்வம்னு கும்பிடு போடுன்னுட்டான். அண்ணிலேயே அப்பப்ப மேல பார்த்து கும்பிடு போட்டே இருந்தாலும் என்ன சுலபம் பார்த்துக்கோங்க. கோவில் போ, விரதம் இரு, நாமஜபம் பண்ணு, பாகவதம் கிளாஸ் போ, ஒன்னும் சொல்லல, சூரியனை பார்த்து கும்பிடு போடுன்னுட்டா. 12 மணி நேரம் அப்பப்ப வாந்தி வாந்தி கும்பிடு போடுறாளாம். எப்படி இருந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க அவளுக்கு. ஆ, சுவாமி இருக்கா, சுவாமி இருக்கா, சுவாமி இருக்கா. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிருதம் கமய. உள்ளுக்குள்ள அவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வந்து விடுத்தான். நம்ம சூரியனுக்கு விலையே கொடுக்கறது இல்லையே. சூரிய நாராயணன் பேசலாம் பேசுறோம் நன்னா, சூரிய நாராயணனா பாக்கிறதே இல்லையே, பார்க்கணும். பாக்கிறதே என்ன, ஏதோ அத்திபூத்த மாதிரி எப்பயோதான் ஒரு ஸ்மரணா வர்றது. எப்பொழுதுமே சூரியனை பார்த்தா ஆபகவான். நிறைய பேர் வெள்ளை போய் பாப்பா, சூரியனை பாப்பா. பெரியவாள்லாம் அப்படி இறங்கும் போது சூரியனை பார்த்துட்டு போவான். உள்ளே சூரியனாரன் பார்த்துட்டு இருக்கான். அந்த வெளிச்சம் எனக்கு வழிகாட்டும். தமசோமா ஜோதிர்கமய. அப்ப சூரியனா பகவான், சூரியனா நான் இருக்கேன், சந்திரனா நான் இருக்கேன், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஜோதிஷம் ரவிரம் சுமா, மரிச்சீர் மருதாமஸ்மி, நட்சத்திராணாம் அகம் சசி. யுத்தம், ராவணனோட யுத்தம், பகவான்லாம் கிளம்பி போயாச்சு, எல்லாரும் கிளம்பியாச்சு லங்கைக்கு. அப்ப அழகா பகவான் அந்த சுமேரு பர்வதத்துல அப்படி படுத்துட்டு இருக்கானோ மடியில. அப்ப அழகா பகவான் சந்திரனை பார்த்து கேட்கிறார். ராமன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், இந்த சந்திரன் என்னமோ ஒரு கலங்கம் இருக்கு, அது என்ன அப்படின்னு. சந்திரன் ஏதோ ஒரு கலங்கம் இருக்கே என்னன்னு எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் ஆஞ்சனேயனை பார்த்து கேட்டார், ஆஞ்சனேய நீ சொல்லி என்ன கலங்கம்? பிரபு, சந்திரன் உங்களோட பக்தன், அவன் உங்களையே தியானம் பண்றான், அதனால உங்களோட கருப்பு சந்திரன்ல தெரியுதுன்னு முடிச்சுட்டார். சந்திரன்ல ஒரு கருப்பு இருக்கும், அது பார்த்தா முயல் மாதிரி இருக்கனால அம்புலின்னு பேர் இருக்கு. அம்புலி மாமான்னு ஒரு பேருக்கு ஒரு காரணம் சொல்லுவா. முயல் மாதிரி இருக்கும் அந்த கருப்பு டிசைன் பார்த்தா. நிறைய வந்து சொல்றதுக்கு ஏதோ சொல்றது இல்லை. ஆனா ஆச்சரியா சொல்லிட்டாரு, உன்ன பக்தன், நீங்க ரொம்ப கருப்பா இருக்க, அந்த கருப்பு அதுல தெரியறதுன்னுட்டா. பகவான் அப்படியே கேள்வி கேட்கிறான், நட்சத்திரானா அகம் சசி ராமச்சந்திரன் அப்படின்னு விட்டாரா? உங்க பக்தன் ராமச்சந்திரன் அப்படின்னு விட்டா முடிச்சுட்டார். இப்ப இனிமேல் சூரியனை பார்த்தாலும் சந்திரனை பார்த்தாலும் பகவஸ்மரணம். அப்ப பயம் இல்ல பாருங்க. சூரியன் வெயில் என்ன பண்ணுமோன்னு கவலை வேண்டாம், சூரியனை பழிக்கவும் வேண்டாம். அப்படியே பகவஸ்மரணம் பண்ணேன்னா இது சுகமா இருக்கு. பகவான் சொல்லலாம், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, அவளை அழகா ஜோதிஷாம் ரவிரம் சுமான், மரீச்சீர் மருதா மஸ்மி, நட்சத்திராணாம் அகம் சசி. 4 விஷயங்கள் சொல்லிட்டான் ஒரு ஸ்லோகத்துல. சூரியன், சந்திரன், விஷ்ணு, மருதணங்கள்ல மரீச்சி. அடுத்து பகவான் அத்தியாச்சரியமா சொல்றான், வேதானாம் சாம வேதோஸ்மி, தேவானாம் அஸ்மி வாசவக, இந்திரியானாம் மனசாஸ்மி, பூதானாம் அஸ்மி சேதனா. ஒரு ஸ்லோகத்தை 4 வேக வேகமா சொல்றான் பகவான். வேதானாம் சாம வேதோஸ்மி, சாம வேதம் கான ரூபம், எல்லா மியூசிக்கும் பேஸ் எதுன்னா சாமவேதம் தான். அது கேட்கறது ஒரு அழகுதான். சாமவேதிகள் ரொம்ப துர்லபம், நிறைய பேரை பார்க்கறனா எஜுர்வேத கூட்டம் தான் ஜாஸ்தி. எங்க போங்க, இப்ப எத்தனை பேர் எஜுர்வேதிகள் கை தூக்குங்க பாக்கலாம் சொல்லுவாங்க, எவ்வளவு கை தூக்குறது. சாமவேதி கை தூக்குங்க, ஏதோ ஒண்ணு பாருங்க. பாதிக்கு பாதி கூட இல்ல ரிக்வேதி. அப்பா பரவாயில்ல இல்லையே, ரிக்வேதி நிறைய பேர் இருக்கா? நான் பல இடங்கள் ரிக்வேதிகள் கூட பாக்கிறது இல்லை. இருக்கிறதுலயே கம்மியாடுற சாமவேதிகள் தான். ஆனா சாமவேதம் கான ரூபம், பகவான் சொல்றான் அந்த சாமவேதம் நான் அப்படின்றான். ஏன் யாராவது சாமம் சொல்றான் அப்படி கேட்கணும். நிறைய இடங்கள்ல சாமவேதம் சொல்லுவான் பகவானோட புறப்பாடு சமயத்துலதான். சாமவேத பிரியக அப்படின்றான், யஜுர்வேத பிரியக அப்படின்றான். ஆனா யஜுர்வேதம் நம்ம யாரோ ஏதோ சொல்லிட்டு கேட்டு இருக்கோம், ரெடி கேட்காம இருக்கும். காது கொடுத்தா சாமவேதம், இது பகவானாச்சே, இது பகவானாச்சேன்னு உருகணம். சைத்தன்ய மகாபிரபுல யாரோ சாமவேதம் சொன்னார்னா கண்கள்ல கண்ணீர் வழிய மயிர்காலத்துக்கு அப்படியே கைகூப்பி நிற்பார். எல்லாரும் என்ன ஆச்சு சுவாமினா, வேதானாம் சாமவேதோஸ்மி சுவாமி சொல்லியிருக்கான், கிருஷ்ணன் நான் சாமவேதமா இருக்கேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற. சாம வேதம் சக்தி பகவான் சொல்ற வேதங்களுள் நான் சாமவேதம். அப்ப யஜுர்வேதம் கேவலம் அர்த்தமா? ரிக்வேதம் கேவலம் அர்த்தமா? ரிக் தான் இருக்கிறது ரொம்ப பழசு பழம்பழசு. இதுன்னா ரிக்வேதம் தான், ரிக் போட்ட குட்டி தான் யஜுர் சாம அதர்மணம் எல்லாம் இருக்கிறதுல தி பெஸ்ட் சாமவேதம். அது சொல்றதுக்கே ஒரு அழகு உண்டு, ஆச்சரியமானது. நான் ரிக்வேத விநீதஸ்ய நாயஜுர் வேததாரிணக ந சாமவேத விதுஷக சத்யமேவ பிரபாஷிதும். ஹனுமான் பேசுறதை கேட்டுட்டு ராமச்சந்திரமூர்த்தி சொல்றான், ரிக்வேதம் தெரியாத இப்படி பேச முடியாது, யஜுர்வேதத்தை நன்ன நெற்று பண்ணாதவன இப்படி பேச முடியாது, சாமவேதம் தெரியாதவனால இந்த வார்த்தை பிரயோகங்களை அழகா அந்த மாடுலேஷன் இருக்கு பாருங்க, இந்த வாய்ஸ் மாடுலேஷன் சவுண்ட் மாடுலேஷன் சாமவேதம் தான். கரெக்டா ஏறி அது இறங்கி ரொம்ப அழகான பதம் இது. ஒரே விஷயத்தையே சாமவேதக்காரா சொல்லும் பொழுது அழகாத்தான் இருக்கு. சாமவேதத்துக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. பகவான் சொல்றான், வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படிங்கிற சாமவேதம் அப்படின்னு கேட்டோம்னா ஆனந்தமா பகவத்ஸ்வரூபம் வேதானாம் சாமவேதோஸ்மி அழகா அனுபவிக்கலாம். பகவான் தேவானாம் அஸ்மி வாசவக. நம்ம கொஞ்சம் ஆகல இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், தேவர்களுள் இந்திரனாக இருக்கேன் அப்படின்ற ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை. தேவர்களுள் இந்திரனாக, இந்திரன் பெரியவன் லோகபாலன். இந்திரன்றது ஒரு போஸ்ட், நிறைய பேர் இந்திரன் ஒரே இந்திரன் நினைச்சுக்கப்படாது. ஒரே பிரம்மா கிடையாது, ஒரே இந்திரன் கிடையாது, ஒரே வேத வியாசர் கிடையாது, ஒரே ஹனுமான் கிடையாது, மாறிண்டே இருப்பா. வேத வியாசர் அடுத்த வேத வியாசர் யாருன்னா நம்ம அஸ்வத்தாமன். கொஞ்சம் ஒத்துக்கதான் முடியல, நம்ம முடிவு பண்றோம். அதான் வைத்தறிச்சல் என்னமோ ஒரு காஞ்சி மகாபரிவார் ரேஞ்சில இருந்து நம்ம சொன்னா நியாயம் இல்லைன்னு சொன்னா, ஒரு அஜாமிதன் ரேஞ்சில இருந்து சொன்னாலாவது நியாயம், அதுவும் இல்லை. திருதராசன் கணக்காக ஓடிட்டு இருக்கோம், அஸ்வத்தாமன் போய் அடுத்த வேத வியாசரா கொஞ்சம் ஒத்துக்கொள்ள முடியலே அப்படின்னு சொன்ன. அஸ்வத்தாமன் அதுக்கப்புறம் எவ்வளவு தபஸ் பண்ணி இருப்பான், கொலை பண்ணக்கூடாது தானே பகவான் சிரஞ்சீவியா அலைய விட்டிருக்கார் அவரை. நமக்கு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு தீர்மானிக்கிறோம், சுவாமியுடைய தீர்மானம் யார் என்ன சொல்ல முடியும். இந்திரன்றது பதவி, பிரம்மான்றது பதவி, யார் வேணா இந்திரன் ஆகலாம். இப்ப ஆஞ்சநேயரா இருக்கணும், அடுத்த அவதாரத்துல அடுத்த மன்வந்தரத்துல அடுத்த கல்பத்துல அந்த 28-29 சதுர்யுகத்துல இப்ப ஆஞ்சநேய சுவாமியா இருக்கிறவர் தான் அடுத்த பிரம்மாவா ப்ரமோஷன் போஸ்ட். குரங்கு சிருஷ்டிக்க போறது என்னதான் பண்ண போறது. அந்த மாதிரி ஆச்சரியமா பகவான் சொல்றான், தேவர்களுள் நான் இந்திரன். ஏன் அப்படின்னா இந்திரன் பகவான் அப்படி ஒரு போஸ்ட கொடுத்து நியமிச்சு வச்சிருக்கான், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணா இந்திரன் ஆகலாம். அதனாலதான் இந்திரனுக்கு எப்பதான் ஒரு பயம், யாரா யாகம் பண்ணா. பிருத்த மகா சக்கரவர்த்தி 100வது யஜ்யம் பண்ணவராருன்னா குதிரையில் விழுந்து போயிடுறான். இதே குழப்பு தான், எல்லா இந்திரனும் மோசமானவன் கிடையாது, ஆனா 199 மோசம்தான். 1-2 சமத்து. இந்திர பதவி போய் உருட்டவன் எனக்கு தெரிஞ்சு மகாபலி மட்டும்தான். நான் பார்த்த வரைக்கும் ஒரு முகூர்த்தம் மகாபலி இந்திரனா இருந்திருக்காரு. மகாபலி கிட்ட கேட்கிறான், அவனோட பூர்வ சின்னத்துல நிறைய பாபம் பண்ணிருக்காய், கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்காய், அவன் கேட்ட ரெண்டுத்துக்கு எவ்வளவு நேரம் டைம் டியூரேஷன் முதல்ல சொல்லுனுட்டான். ஒரு முகூர்த்த காலம் இந்திரனா இருக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கு அப்படியா, சரி முதல்ல இந்திர பதவியை கொடுத்துட்டான். ஒரு முகூர்த்த காலம் இந்திரனா உக்காந்தா எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டான், இந்திர லோகத்தையே காலி பண்ணிட்டான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். அதனால அவன் பாவம் எல்லாம் மாறி போயெடுத்து அவ்வளவு அழகா மகாபலியா வந்தான், சுவாமிக்கே தானம் கொடுத்துட்டான். இந்திரன் நகுஷன் கூட இந்திரனா இருந்தான் அப்படின்னு மகாபாரதத்துல காண கிடைக்கிற நகுஷன் இந்திரனா இருந்தான். சர்ப 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 அப்படின்னா சொல்றான் நிறைய இருக்கு மகாபாரதர். இப்ப இந்திரன்ற ஒரு போஸ்ட், அந்த போஸ்டுக்கு பகவான் என்ன பண்றான், அவ்வளவு அழகா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலகட்டத்துல நியமிக்கிறான், ஒவ்வொரு காலகட்டத்தை நியமிக்கிறான். அந்த போஸ்ட் அவ்வளவு பவர்ஃபுல் போஸ்ட். இப்ப பிரதம மந்திரின்றோம், அவ்வளவு முக்கியமான ஒரு பதவி, தேசத்தை காப்பாற்ற வேண்டிய ரொம்ப பொறுப்புடைய உத்தமமான ஒரு பதவி அல்லவா, அது போல இந்திர பதவி. அத்தனை வசதியான ஒரு பதவி. பகவான் சொல்றான், அந்த இந்திரனாக நான் இருக்கேன். இந்திர பூஜைன்னே ஒண்ணு உண்டு, அதனாலதான் இந்திரனு கோபத்துல நியாயம் தானே. இவரே அந்த பதவியை கொடுத்திருக்கா, பூஜை பண்ணப்படாதுன்னு கெடுத்தா, உடனே மழையை கொட்டினான், இவர் மழையை தூக்கிட்டார். போஸ்ட கொடுத்துட்டு பூஜையும் பண்ணப்படாது, அதுக்குரிய மரியாதை கிடையாது, என்ன பண்ணுவான் பாவம், அந்த போஸ்டுடைய பிரச்சனை அதுதான். பகவான் சொல்றான், தேவர்களுள் நான் இந்திரனாக இருக்கிறேன். அந்த இந்திரனால நிறைய உபகாரம் நடக்கிறது லோகத்துல. மழையை கொட்டினா கூட ஒரு உபயோகம் நடக்கிறதான. பகவான் கோவர்தன கிரிதாரியா நின்னானோ தீபாவளி வர்றது. தீபாவளி சமயத்துலதான் கோவர்தன பூஜை, கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் இப்பதான். தீபாவளி சமயத்துலதான் கோவர்தன பூஜை, அதுக்கப்புறம் தான் மழை கொட்டும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் கோவிந்த பட்டாபிஷேகம். நன்னா ஞாபகம், தீபாவளியோட சேர்ந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கோவர்தன பூஜை, கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் வந்து. அப்ப இந்திரன் மழையை கொட்டல அப்படின்னா கிரிதாரி கிடையாது. அதனால அவ்வளவு அழகா பகவான் சொல்றான், தேவர்களுள் நான் இன்று எல்லாருக்கும் அவன் தானே தலைவனா இருக்கான். சூரியன், சந்திரன், இத்தனை பேருக்கும் பகவானுடைய பல அவதாரங்களுக்கு இந்திரன் ஹேதுவா இருக்கார். மகாபலி எல்லாத்தையும் அபகரிச்சவனே இந்திரன் போய் பகவான் கெஞ்சறான், நிதானம் பண்ணு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துருன்றான். இதுக்காகவே பகவான் வாமணனா பிறந்து நிலம் மாவலி மூவடிதான் போய் நின்றுட்டான். அப்ப அந்த இந்திரனாக நான் இருக்கேன் அப்படின்ற. அதனாலதான் பல இடங்கள்ல இந்திராய இதம் நம அப்படின்னா சொல்லியாதுன்னா சரி நாங்களும் போனா பொருள் சொல்லிப்போம். சரி பரவாயில்ல, சுவாமி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அத்தனை விசேஷமா பகவான் சொன்னா, தேவர்களுள் தேவானாம் அஸ்மி வாசவக, வேதானாம் சாமவேதோஸ்மி, தேவானாம் அஸ்மி வாசவக. இந்திரவாகனம், நம்ம திருவனந்தபுரத்துல இந்திரவாகனம் அத்தனை விசேஷம். எத்தனை பேர் பார்த்திருக்கே தெரியல, கோபுரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன்னா ஒரு ஐராவதம் இருக்கும், லைனா இருக்கும். ஒவ்வொரு ஐராவதமா லைனா இந்திரன் தான் உட்கார்ந்து இருப்பான். ஒரு யானை மேல யாரோ உட்கார்ந்துருக்கான, முக்காவாசி இந்திரனா தான் இருக்கும். ஐராவத யானை மேலதான் உட்கார்ந்துட்டே இருப்பான் இந்திரன். தேவானாமஸ்மி வாசவக, இந்திரவாகனம் மழை பெய்யும் நம்மளும் சொல்றோமோன்னு. அப்ப இந்திரன் அப்படின்னாலே மழை வர்றது. அந்த இந்திரனாக சுவாமி இருக்கார். தேவானாம் அஸ்மி வாசவக, இந்திரியானாம் மனசாஸ்தம், இந்திரியங்களுள் நான் மனசாக இருக்கிறேன். அப்ப மனசுக்கு எத்தனை பலம்னு பார்த்துக்கோங்க, எத்தனை பலம். இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒன்று, பதினொன்னு சொல்லுவோம் இல்லையா. பகவான் சொல்றான், அந்த இந்திரியங்களுள் நான் மனசாக இருக்கிறேன். இந்திரியானாம் மனசாஸ்மி, யத்பாவம் சத்பவதி. மன ஏவ மனுஷ்யானாம் காரணம், மனசு மனசு மனசு. மனசு என்ன நினைக்கிறதோ நடக்கும், என்ன நினைக்கிறதோ. அப்ப அந்த மனசு சரியா நினைக்கணும், அவ்வளவு பலம் இருக்கு. அதுக்கு சொல்ல வரும், இந்த மனசுக்கு அத்தனை பலம் கொட்டி கிடக்கு. எவ்வளவு பலம்னு வார்த்தையா வர்ணிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட பலம் மனசுக்கு. உடம்பே முடியல, மனசு நினைச்சு உடம்பே முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படியே மனசு நினைச்சு விடுத்தோம்னா நிஜமாவே டயர்ட் ஆயிடும். டயர்டா ஆகணும்னு உடம்புக்கு டயர்டாக அவசியமே இல்லை, மனசு டயர்ட் நினைச்சாலும் டயர்ட்னஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உடம்பா சரி இல்லாம போயிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நிறைய நேரம் தூங்கினா முன்னாடியே முடிவு பண்ணிடுறோம், உடம்பு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உடம்புக்கு அசுகமாக வந்துடுறது. எட்டு மணி வரைக்கும் தூங்கினா தான் அபாடான் இருக்குன்றோம். அது மனோவியாதி, சரீர வியாதி இல்ல, மனோவியாதி. இவா திருந்தவே மாட்டா, மனசுதான் தீர்மானிக்கிறது. இவா திருந்துவா மனசுதான். குமுதவல்லி நாச்சியார் திருமங்கை மன்னன் பெண் பித்தனா கடந்து அலையற ஆச்சரியமா குமுதவல்லி அவ்வளவு அழகா. அவரை திருத்தனம்ன்றதுக்காக வைஷ்ணவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற, அதுக்காகவே திருநறையில் ஒரு பெருமாள் இடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இப்ப கல்யாணம் பண்ணிக்கோன்றார். அப்ப அவர் சொல்றா, 1000 பேருக்கு டெய்லி வைஷ்ணவாளுக்கு அன்னதானம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணிப்பேன், சரின்னு ஒத்துக்கிறார். இவ மனசுல என்ன நினைச்சாலோ அதை சாதிச்சு காட்டா திருமங்கை மன்னன் பெண் பித்தன் நாராயண பித்தனா மாதிரி திருமங்கை ஆழ்வாராய் பத்ரிகாசனம் வரைக்கும் போய் மங்களாசாசனம் பண்றார் மனசு. பிரகலாதன், ஐயோ அப்பா படுத்துறாரே நினைக்கல, நாராயணன் கிருபை பண்றானே நினைச்ச ஒரு விஷயத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். ஐயோ அப்பா படுத்தி தொலைகிறானே, நம்ம இப்படிதான் பாக்குறோம். ஆட்டுக்காரர் படுத்துறாரு, கொண்டாட்டி அடங்க மாட்டேங்கிறாள், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலையே, வாஸ்து சரியில்லையே, ஊரே ஒழுங்கா இல்லையே, பாழா போன மழை, வீணா போன வெயில். நாராயண அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கிற மறந்தே போயிட்டோம். மனசு நாராயண அனுகிரகத்துல அல்லவா போய் லயப்படணும். இந்திரியானாம் மனசாஸ்மி. அப்ப இந்த மனசை யார் சரி பண்ண முடியும்? நாராயணன் தான் சரி பண்ண முடியும். இவ்வளவு பவர்ஃபுல் மனசை யார்கிட்ட கொடுக்கணும்? நாராயணன் கிட்ட, பத்மநாபன் கிட்ட மட்டும்தான் மனசை கொடுக்கணும், குருவாரத்தன் கிட்ட மட்டும்தான் மனசை கொடுக்கணும், பாண்டரங்கன் கிட்ட மட்டும்தான் மனசை கொடுக்கணும். இதை கொண்டு டிவி கிட்ட கொடுத்தா அது என்ன பாடுபடும்? யோசனை பண்ணி பாருங்க. யாரோ சொன்னா டெலிவிஷம் அப்படின்னு, டெலிவிஷம், அவ்வளவுதான், விஷன் இல்ல, டெலிவிஷம். இருக்கிற விஷனையும் கெடுத்து விடுறது, சாதாரண விஷனையும் போயிடுறது, டிவி பார்த்து பார்த்து கண்ணு இவ்வளவு பெருசா ஆயிடுறது, டயர்ட் ஆயிடுறது, உள்ள இருக்கிற விஷனையும் போய்க்கிறது, எல்லா விஷனும் போய் விஷமா உட்கார்ந்து இருக்கும், உள்ளுக்குள்ளேயே விஷத்தை நல்லா விதைக்கிறது, திவ்ய திருஷ்டி எல்லாம் போயிடுறது, வெறும் இந்த திருஷ்டி தான் இருக்கு. அப்புறம் நம்மளை பார்த்தாலே திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கு, இந்த டிவி ரொம்ப பார்க்கறவளை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு அவளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், டிவியே கத்தின்னு கிடக்கிறா, என்னை பார் சிரின்னு போர்டு மாட்டி தொங்க விட்டோம்னா அப்படியே திருஷ்டி பொம்மை மாதிரியே இருக்கு. மனசு, இந்த மனசு அல்ப விஷயங்கள்ட்ட கொடுக்கப்படாது, இதுதான் சொல்றேன், இந்திரியான மனசாஸ்தி, தெய்வீகமானது உங்க மனசு, அது புரிஞ்சுக்கோங்க, அல்பமானதில்லை, அசிங்கமானதில்லை, கேவலமானதில்லை, உருப்படாததில்லை, பாழா போனதில்லை, தெய்வீகமானது, தெய்வீக சக்தி, தெய்வீக சக்தி, மனசு அப்படி ஒரு தெய்வீக சக்தி. பத்மநாபா அப்படின்னு உள்ள டக்குனு காமிக்கிறதோன்னு, பத்மநாபான்னு உன காமிக்கிறதோனும், அப்ப தெய்வீக சக்தி இருந்தா தானே காட்ட முடியும். குருவாயிருப்பான்ற நம்ம இப்ப இந்த ட்ரெயினை பிடிச்சு அங்க போய் உட்காந்துட்ட குருவாயிருப்பனை பார்த்தோம், டக்குனு குருவாயிருப்பு கண்மூல கடகடன்னு தெரியறானோ, பத்ரிகாசிரமம் அப்படின்னா போயிட்டு வந்தோம்னா டக்குனு பத்ரி தெரியறானோ, பத்ரி நாராயணன் தெரியறான் இல்லையா, திருவட்டாறு ஆதிகேசவன் 22 அடி பெருமாள் இத்தனை மனசுல டக்குனு தெரிஞ்சுடுறானு. அப்ப எப்படி தெய்வீகமானது உங்க மனசு, நம்ம மனசு அவ்வளவு தெய்வீகமான ஒரு வஸ்து, அப்ப இந்த தெய்வீகத்தை எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு பாத்துக்கோங்க. இந்திரியானாம் மனசாஸ்மி, இந்த தெய்வீகத்தை நம்ம வாழ்க்கையில மேல கொண்டு வர்றது, பிரஹல்லாதன் மாதிரி, துருவன் மாதிரி, மீரா மாதிரி, ஆண்டாள் மாதிரி, மனசு கொடுக்கணும் அவங்கிட்ட, கோபிகைகள் மாதிரி, தன் மனஸ்காக சதாலாபாக, மனசு 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 மனசு, தெய்வீகமான ஒரு சக்தி. அப்ப மனசு கவலைப்படப்படாது, மனசு பயப்படப்படாது, மனசு குழம்பப்படாது. ஆ பகவான் சொல்லியிருக்கான், என் மனசா அவன் இருக்கான், என் மனசா கிருஷ்ணன் இருக்கான், என் மனசா கண்ணன் இருக்கான். அப்ப இந்த மனசு நல்ல வழி அழகா காட்டுமோன்னு, அப்ப இந்த மனசு அல்பமான விஷயங்களை கொண்டு போய் பிரவர்த்திக்க வைக்கப்படாது. ஆனா மனசு ஓடுறதே அப்படின்னு, ஏப்பா ஏ பத்மநாபா நீ தான் தான் மனசு சரியாயிரு அப்படின்னு சொல்லி, மனசே தெரியலன்னு சொல்லப்படாது, பத்மநாபா நீ தானே மனசு ஒழுங்காரு, ஏன் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிற சமத்தாரு, இந்திரியான மனசாஸ்தின்னு சொல்லியிருக்கோம்னா காத்தால அழகா இருக்கணும், யாரா எதாவது சொன்னா உடனே கோச்சிக்கப்படாது, பத்மநாபா உடனே ஒழுங்காரு ஒழுங்காரு ஒழுங்காரு, நம்முடைய மனசையும் பார்த்தா பிரச்சனையா இருக்கு. இத பத்மநாபனா பாருங்க, இந்திரியான மனசாஸ்தி 18 மைல் தூரமும் இதுதான், 18 அடியும் இதுதான், குட்டி வாமனமும் இதுதான், மனசு 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 உங்க மனசு, எல்லாத்தையும் அழந்தாலும் மனசு இருந்தா போதும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் மனத்தை வச்சு தான் எல்லாரும் சொல்றான் பகவான், அந்த மனமாக நான். அப்ப இனிமேல் மனசுன்னா பத்மநாபன், இந்திரியானாம் மனசாஸ்மி நினைச்சு பாருங்க, அப்பாடான் இருக்கும். அப்ப மனசு ரொம்ப அழகா வழிகாட்டு, மனசுதானே உத்வேகம், மனசுதானே உற்சாகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து, பகவான் சொல்றான் அந்த இந்திரியங்களில் நான் மனசாக இருக்கிறேன், இந்திரியானாம் மனசாஸ்மி, மனசுக்குள்ளேயே தானே அவ்வளவு அழகா மதாலசா, தன் பிள்ளைய மனசுக்குள்ளேயே நீ நிரஞ்சனன் நீ நிரஞ்சனன் நீ நிரஞ்சனன் இப்படியே சொல்லிட்டு வர, அந்த பிள்ளை கரெக்டா போய் சேர்றது மனசோட பேசறான், மனசோட பேசுறது அப்படின்னு வழியா மனசுக்குள்ள அப்படி நினைச்சா அந்த பக்கம் தெரியும், ஒருத்தர் மனசுக்குள்ள மகாத்மாக்கள்லாம் அடுத்தவன் மனசுக்குள்ள ஈஸியா அறிஞ்சிடுவான், ஐயோ அவ டக்கு டக்குன்னு பேசிடுறா, அவ எதுக்கு ஒண்ணு நிக்க முடியல, என்ன நினைக்கிறோம் அப்படியே சொல்லிடுறாளு அப்படின்னு, இந்திரியானாம் மனசாஸ்மி, அந்த மனசா இருக்க பகவான் அவ பிடிச்சிருக்கிறதுனால அடுத்தவன் மனசு அப்படியே ஜம்னு கண்ணாடி மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுடுறான். அப்ப இந்த மனசுன்றது ஒரு தெய்வீக சக்தி, நம்முடைய மனசு தெய்வீகமானது. அப்ப அந்த தெய்வீகத்தை எப்படி அனுபவிக்கணும், அந்த தெய்வீகத்தை எப்படி வச்சுக்கணும், அப்ப இனிமேல் மனசை எப்படி பாத்துக்கணும்னு பாத்துக்கோங்க. இந்திரியானா மனசாஸ்மி, தெய்வத்துக்கு என்ன கொடுப்போம், விசேஷமானதான கொடுப்போம், அமேத்தியத்தியா கொடுப்போம், அசிங்கத்தியா கொடுப்போம், கேவலத்தியா கொடுப்போம், மனசுக்குள்ள சுவாமியத்தானே தியானம் பண்ணணும், யாரையாவது கொண்டு வச்சுப்பாளா, அழியக்கூடியதை கொண்டு போய் வச்சுப்பாளா, பத்மநாபருக்கு வாழைப்பழத்தை கொடுக்கலாம், ஒரு பூவை கொடுக்கலாம், ஒரு நாயை கொண்டு போய் யாராவது கொடுப்பாளா, பத்மநாபா வச்சுக்கோம் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு, எதை கொடுக்கணும்னு இருக்கு, மனசை யார்கிட்ட கொடுக்கணும்னு இருக்கு, பகவானே சொல்றான் மனசை எங்கிட்ட கொடுத்துரு, மையேவ மனாதஸ்வ கீதையில சொல்ற. அப்ப இந்திரியானாம் மனசாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனஹ, சேதனஹா ஜோரா, நம்ம எல்லாம் சேதன அச்சேதனம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம எல்லாம் அந்த உயிருள்ளவர்களா இருக்கோம் இல்லையா, ஒரு உணர்வு இருக்கு நமக்கு. இப்ப அச்சேதனத்துக்கு உணர்வு கிடையாது. ஒரு அச்சேதனத்துக்கு போய் ஓங்கி அடிச்சா அது அழுமா? அதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கா? கல்லு செருப்பு இதுக்கெல்லாம் உணர்ச்சி இல்லையே. எதுக்குமே உணர்ச்சி இல்லாம தான் நம்ம எல்லாம் சேதனா இருக்கும். பகவான் சொல்லலாம், அந்த சேதனர்களுக்குள்ள சேதனாக உணர்வாக அந்த சக்தியாக நான் இருக்கேன். இந்த சேதன சக்தி நான் சேதனன் அப்படின்னா அந்த சேதனாக பகவான் இருக்கான் உள்ளுக்குள். இடி வெறும் உடம்பு பிணம் தானே சொல்றது, போய் சேதனன் சொல்றது இல்லையே. அச்சேதனன் சேதனன் அப்படின்றோம். பகவான் சொல்ற அந்த சேதனா சக்தி நான், நம்ம எல்லாருக்குள்ளேருந்து சேதனா சக்தி சுவாமி. அப்ப வேதானாம் சாமவேதோஸ்மி, தேவானாமஸ்மி வாசவக, இந்திரியானாம் மனச்சாஸ்மி, பூதானாம் அஸ்மி சேதனா. அவ்வளவு அழகா சொல்றான். அதனாலதானே அழகா சீதா மாதால ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கார். ராம தியானம் பண்ணிட்டே தானே ஆஞ்சநேய மூர்த்தி கடலை தாண்டார். எத்தனை பெரியவ அவ்வளவு அழகா மனசுக்குள்ள எந்த கோவில்ல எங்க எப்படி உற்சவம் நடக்கிறதுன்னு அவளுக்கு தெரியறது. தெய்வீகமான சக்தியினாலே சுவாமி நம்மாழ்வா புளியமர பந்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் ஆயுசு முழுக்க பிறந்ததுல இருந்து முழுக்க உட்கார்ந்துருக்கிறதான எல்லா திவ்ய தேசத்தை பத்தியும் பாடுறார். உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி முடிஞ்சது அப்படின்னா, மனசு இந்த மனசு இந்த மனசுக்குள்ள அப்படியே பகவத் தியானம் பண்ண 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 பிரத்யக்ஷத்துல தெய்வம் வந்துடுவான், தெய்வம் அனுகிரகம் பண்ணிடுவார். சந்தேகமே வேண்டாம். எத்தனை மகாத்மாக்கள் எங்கேயோ உட்கார்ந்து எங்கேயோ தியானம் பண்றா. மனசு மனசு மனசு, இந்திரியானாம் மனசாஸ்மி, பூதானாமஸ்மி சேதனா. அப்ப இனிமேல் மனசு அப்படின்னா பத்மநாபன். அது அப்படியே பத்மநாபன் கொடுத்துடணும். பத்மநாபா சமத்தாரு, பத்மநாபா சொல்லு, பத்மநாபா எனக்கு சரி பண்ணு, இப்படியே பேசினதெல்லாம் அந்த மனசு அப்பாடான்னு இருக்கும், அசராம இருக்கும், தேமேன்னு இருக்கும், கவலைப்படாம இருக்கும். எல்லாருக்குமே சந்தேகம் உண்டு. பிருந்தாவனத்திலேருந்து கண்ணன் போன பிறகு இவெல்லாம் எப்படி ஜீவிச்சா, எவ்வளவு கஷ்டம். நமக்கு கண்ணன் கிளம்பினான்னு கேட்கும் போதே பதறது. யசோதை நந்தகோபர் கோபிகைகள் மனசு அங்க அனுப்பிட்டா கூட, மனசு அவன் கூட போயிடுச்சு. அது இல்லாம இவா மனசுல அவன் இருந்தான் எப்பொழுதும். சகதேவன் அப்படிதானே கட்டி போடுறான் கிருஷ்ணனை. கிருஷ்ணன் எல்லாரையும் கேட்கிறான், யுத்தம் வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமான்னு தூது போறதுக்கு முன்னாடி. அப்ப சகாதேவன் சொல்றான், எதுக்கடா அதெல்லாம், உன்னை கட்டி போட்டா சரியா போயிடும், நீ ஒன்னு பிளான் பண்ணி சங்ககிட்ட கேக்குறியா? அவ பகவான் சொல்ற, என்ன கட்டி போட முடியுமாடா? சிரிச்சான் உன்னை அர்ஜுன், நான் கட்டி போடுறேன்டா, என்னால முடியும்டான்னு சொன்னான். இப்படி கட்டி போட்டான். கடைசியில் பார்த்தா தன்னைத்தானே கட்டிட்டு இருக்கான் கிருஷ்ணனை காணல. கிருஷ்ணன் என்னடா உண்மையே கட்டிக்கிறாய், கிருஷ்ணன் அவனை கட்டி பிடிச்சானே, யாராலையும் முடியல. ஆனா திடீர்னு கண்ணு அப்படியே நிக்கிறான், டே விட்டுடுறா 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 பிளீஸ்டான்றான். உடனே அர்ஜுனன் பீமன் யுதிஷ்ணன் யாருமே உன்னை கட்டி போடல, எதுக்குடா விட்டுடுறா விட்டுடுறா விட்டுடுறான்னு கேட்கிறான். சகதேவன் மனசுக்குள்ள கட்டி போட்டுட்டான், வெள்ளேந்து இல்லை உள்ளேந்து கட்டி போட்டுட்டான். இந்திரியானா மனசா அத்தனை வசத்தி அந்த மனசுக்குள்ள அவ்வளவு நன்னா தெரியும். எத்தனையோ பேர் அவ்வளவு அழகா மானசீக பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவா, அவ பண்ற பூஜை வெளியில தெரியவே தெரியாது. பீமன் மாதிரி தூங்கி எழுந்தோன்னு உலகத்துல பூத்த அத்தனை பூக்களும் பகவானுக்கு சமர்ப்பணம்னுடுவோம். போய் பிரிக்கிற வேலையே கிடையாது. பொம்பை எடுத்துட்டு போய் மரத்து மேல ஏறி கஷ்டப்பட்டு கலையை உணர்ச்சி செடியை உணர்ச்சி செடியை பயமுறுத்தி இந்த வேலையே கிடையாது. இன்று பூத்த அத்தனை பூக்களும் என் பகவான் கண்ணனுக்கு. அர்ஜுனன் நான் தான் பெரிய பூஜை பண்றேன்னு நினைச்சுட்டான். பகவான் வாக்கிங் ஆயிஷன் போயிட்டு ரெண்டு பக்கம் மலமலையா பூ குமிஞ்சு கிடக்கிற வழி ஆயிஷன் போயிட்டான். என்ன கிருஷ்ணா அது பூ மார்க்கெட்டா, இவ்வளவு பூ கொட்டி கிடக்கு, இப்ப தோவாலை எல்லாம் கொட்டி கிடக்கு, மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாள், இத்தனை பூ கொட்டி கிடக்குற, அது ஒண்ணு இல்லடா அர்ஜுனா, என்னோட பக்தன் போட்ட பூ. யாரு? நான் தானே. பகவான் காதை பிடிச்சி திரிக்கினான், இத்தனோண்டு கூடல பத்து பூவை கொண்டு வந்து போட்டு நான் போட்டேன் நான் போட்டேன் நான் போட்டேன் இது எத்தனை சொல்லிட்டு இருப்பா. நீ எங்கடா மலமலையா பூவை போட்டா, இவ்வளவு பூ நீ பார்த்தது கூட கிடையாது, வாங்கினதே கிடையாது, அளந்து அளந்துதானே பூ வாங்குறோம். என்னைக்காவது கடையில போய் இருக்கு அத்தனை பூவை கொண்டான்னு சொல்லி யாரா ஒருத்தர் வாங்கின ஒரு ஆள் கைத்து பூவை பார்க்கலாம், நான் மீசை எடுத்துக்கிறேன். சத்தியமா தெரியும் யாரும் வாங்கியிருக்க மாட்டேன்னு எனக்கு தைரியமா சொல்ல அடிச்சு சொல்றேன். எடுத்தாலும் முழு மீசையதான் இருக்கும், பாதி மீசையதான் இருக்க மாட்டேன். ஆனா பீமன் பூத்தப்பூ அத்தனை பகவானுக்கு கொடுத்துடுறான். அத்தனை பூக்களும் மானசீகமாக இந்த இமயமலை எல்லாம் போனா பிரம்ம கமல்னு ஒரு புஷ்பம் உண்டு. அது இமயமலை போனா தான் பார்க்க முடியும். பார்சல் பண்ணிக்கலாம், வெளில அனுப்ப முடியும், ஆனா கூகுள்ல போட்டோ வேணா பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த பிரம்ம கமல் அது நீல கட்டின பறவை அந்த அடிவாரத்தை தான் பூக்கும். அங்கதான் அவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த பூ பாக்குறதுக்கு. என்னவோ பண்ணும் பிரம்ம கமல்னு பேர். மகாராஷ்டிரால ஒரு பிரம்ம கமல் சொல்லுவா, வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். அது பிரம்ம கமல் வேற, இமாச்சலத்தை பூக்கக்கூடிய பிரம்ம கமல் வேற. அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பூ உண்டு. வேலி ஆஃப் பிளவர்ஸ்னே ஒரு இடம் உண்டு இமாச்சலத்துல. அந்த இடத்துல தான் தேடிந்து சௌகந்திக புஷ்பத்துக்காக பீமன் போனான்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வேலி ஆஃப் பிளவர்ஸ்னு பேர் இமாச்சலத்துல. அதை பாக்குறதுக்கு நிறைய பேர் போவான். அங்க அத்தனை விதமான பூக்கள் உண்டா பார்க்காமலே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அத்தனை விதமான பூக்கள் உண்டா, அத்தனை விதமான சுகந்தம் உண்டா? அப்ப அதெல்லாம் போய் நம்ம பார்த்து எங்கேயோ அர்ச்சனை பண்ண முடியுமா? எங்கேயோ எங்கேயோ ஒரு யூஎஸ்லயோ இல்லடி ஆப்பிரிக்காலயோ இதோ இடத்த பூ பூக்கிறது, இந்த பூவெல்லாம் அர்ச்சனை பண்ண முடியுமா? சான்ஸே கிடையாது. பீமன் உட்கார்ந்து இந்த உலகத்தை பூத்த அத்தனை பூக்களும் கண்ணனுக்கு மானசீக்கமா. இவ்வளவு ஈஸி பாருங்க. முழம் என்ன வேணும்னு கேட்கவே வேண்டாம். 50 ரூபாவா? அப்ப ஒரு முழம் போதும். ஆரம்பத்துல போவோம் 3 முழம். 50ஆ? 1 முழம் போதும். அப்படியே குறைஞ்சிடும். முழம் வந்து ரூபாவை பொறுத்துதான் சுவாமிக்கு எத்தனை முழம் நம்ம தீர்மானிக்கிறோம். நம்ம போட வேண்டிய முழத்தை தீர்மானிச்சு பணத்தை எடுத்துன்னு போறதே கிடையாது. முழத்தோட பணத்தை பொறுத்துட்டுதான் சுவாமிக்கு. ரைட்டு, பத்மநாபரா இருந்தாலும் 1 முழம் தான். 18 அடி இருக்கட்டும். நான் படம் விலை விற்கிற அப்படின்னு விலைவாசி சொல்ற மாதிரியா இருக்கு பூ அப்படின்னு. பீமனுக்கு இந்த பிரச்சனையே இல்ல. உலகத்தில் பூத்த அத்தனை பூக்களும் என் கண்ணனின் திருவடிகளுக்கு, அத்தனையும் அவன் காலில் விழுந்துருமா. அவ்வளவு ஈஸி பாருங்க. மானசீக பூஜை, மானசீக்கமா ராத்திரி படுத்துட்டு இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுங்க. ராத்திரி என்னெல்லாம் பூக்கிறோம் அத்தனை பூ உனக்கு தான்டா கிருஷ்ணா. சொல்லு போல காசா பணமா சொல்லி வைங்க. முழம் கேட்டாதான் வைத்த கலக்கிறது. கேட்காம என்ன வேணா சொல்லிக்கலாமே. தங்க நிலைய கேட்டாதான் சுவாமிக்கு தங்கம் கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த காணிக்கைக்கு போவோம், விழுந்தடிச்சுண்டு பத்மநாபர் காணிக்கைக்கு. இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்லாம் நான் பாக்குறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுவும் நிறைய பேர் எல்லாம் 1 ரூபா காயின், 5 ரூபா காயின் போட்டா டிங் 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 சத்தம் வரணுமா? குடத்தோட ரேஞ்சுக்கு போட வேண்டாமா? எத்தனை விஷயத்துக்கு 1000 ரூபா சந்திச்சா ஒரு பீசா சாதாரணமா வாங்கினா 500 ரூபா. பத்மநாபர் காணிக்கைக்கு ஒரு 500 ரூபா போடுறதுக்கு கை வரமாட்டேங்கிறது. மானசீகமா உலகத்தை எல்லா நவரத்தனமும் பகவானுக்கு சொல்லிடுவாங்க, கஷ்டமே இல்லையே. மனசு எங்க நகைக்கடைக்கு போரு, நல்ல பஸ்டா சகையை பாக்குற பத்மநாபா இது உனக்கு மானசீகமா சொல்லிட்டு போயிருந்தோம். அவ்வளவுதான், உனக்கு என்ன கவலை? அது 1.5 லட்சம் இருக்கட்டும், 1 கோடி ரூபா இருக்கட்டும், நமக்கு என்ன போச்சு? என்ன விலையெல்லாம் கேட்டுட்டோம். பத்மநாபா இந்த நகை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு போடணும்னு தோணி இருக்கும், நான் மானசீகமா போட்டேன், வாங்கிக்கிறது ஓம்பாடு முடிஞ்சு போச்சு, நமக்கு என்ன போச்சு? சுகம். மனசுக்கு இத்தனை பலம் உண்டு, அதுக்கு சொல்ல வர. இந்த மனசு தெய்வீகமா இவ்வளவு விஷயங்கள் அனுபவி, எத்தனையோ நமக்கு சொந்தமே இல்லாத பல வஸ்துக்களை நம்முடைய சொந்தப்படுத்தி பார்க்கிறோம் இல்லையா? மனசுனால நமக்கு தெரியும் நிறைய அசிங்கங்கள், நமக்கு தெரியும் வெள்ள சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை நம்மளோட உறவுபடுத்தி பார்க்கிறோம் மனசுனால. ஆனா அந்த மனசை கொண்டு பகவத் விஷயத்துல ஈடுபடும். இந்திரியானா மனசாஸ்மி, என்னெல்லாம் பகவான் பேசுறான் நமக்காக. இந்திரியானா மனசாஸ்மி பூதானாமஸ்மி சேத்தனா. அப்ப நமக்குள்ள ஒரு உணர்ச்சி, அந்த சேத்தனன்ற உணர்ச்சி பகவான் தான். அடுத்து பகவான் சொல்றான், ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம், வசூனாம் பாவகஸ்சாஸ்மி, மேருஹு சிகரிணாம் அஹம். ஜோரா சொல்றான் பகவான். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி, ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர் உண்டு, அவளுக்கு பெயர்லாம் உண்டு, சிவபெருமானுடைய 11 ரூபங்கள். பகவான் சொல்றான் அதில் சங்கரன் நான் தான். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, சிவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆழ்வார்கள் பாசுரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் சிவபெருமான் சந்திரசேகரன் அத்தியாச்சரியமா ரிஷப வாகனத்துல வரக்கூடியவர் கபாலீஸ்வர் கைலைநாதன். கேதார்ல போய் பார்க்கணும். அப்பா அந்த கேதார்நாத் பகவான் ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மினா தெரியும். அங்கே தொடர்றதும் அந்த கேதார்நாத் சிவலிங்கம், அது சிவலிங்கம் இல்லை, அது சிவன் பீக், அவ்வளவுதான். ஒரு மலையினுடைய சிகரம் தானே கேதார்நாத். அப்பா தொடும் போது அந்த வைப்ரேஷன், அந்த சாநித்தியம், மேல விழுந்து பெறலாம். நாங்க பார்த்தபோது ஒருத்தர் மேல விழுந்து பெறல்ற சிவபெருமான் நல்லா குஷியா இருக்கு. அப்பா நல்லா இருக்கு, மெத்து மெத்து இருக்கானு, நல்லா கொழுக்கு கொழுக்குன்ற சார். அவர் ருத்ரானாம் சங்கரச்சா நிறைய இடங்கள்ல பாருங்க, குருவாயூர்ப்ப நிக்கிறான்னா ஊர் என்னமோ சிவன் ஊடுதான், சங்கரனார் ஊர். அப்புறம் தான் அவர் மம்மி ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டார், மைக்ரேட் ஆகிட்டார் பகவான். பல ஊர்கள் போய் பாருங்க, இவர் இடம் பிடிச்சுட்டார். இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிறன்னா பெருமாள் தான், இடத்தை கொடுத்து மடத்தை பிடிக்கிறது அப்படின்னா பெருமாள் தான். குருவாயூர் சரியா பிராச்சீனமான சிவஸ்தலம், ஏன்னா பாகவத்ல இருக்கு ருத்ரகீதம் நாராயண சரஸ்லேந்து வந்து அவர் சொன்னார், பிரச்சேதசர்கள் கேட்டார்கள் இருக்கு. அவ்வளவு அழகா ஜோர வைஷ்ணவானாம் யதா சம்பு பாகவதம் சொல்றது ருத்ர ஐயங்கார். நான் அப்படிதான் சொல்றேன், செல்லமா ருத்ர ஐயங்கார் சௌக்கியமா இருக்கீரா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். இந்த மரகத லிங்கம் எல்லாம் பார்க்கணும், ஒவ்வொரு இடங்கள்லயும் கபாலீஸ்வரர் கோயில் போய் பார்க்கணும், அத்தனை அழகா இருக்கும். சிதம்பரம் நடராஜர் சிவ விஷயங்கள், சிவலிங்கம் இருக்கு பாருங்க. சயின்டிபிக்காவே நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, சயின்ஸோடைய பல எக்ஸ்பிளனேஷனுக்கு சிவலிங்கம் தான் கரெக்டா வந்து நிக்கிறது. இன்னைக்கு அவ்வளவு அழகா அவர் டிசைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, சிவலிங்கத்தினுடைய பவர் அவ்வளவு அழகா வர்ணிச்சுட்டு இருக்கா. ஒரு காலத்துல ஆரம்பத்தான் பார்த்தோம்னா இந்த லிங்க வழிபாடு தான் லோகத்துல ஆரம்பத்தில் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா தான் மூர்த்திகளுடைய ஃபார்மேஷன் வந்து சரித்திரங்கள் அப்படி பரட்டிப்பா தான் முதல் முதல்ல தெய்வ வழிபாடுன்றது லிங்கஸ்வரூபமாகத்தான். இன்னைக்கு மூகாம்பிகா போனோம்னா லிங்கஸ்வரூபம், பின்னாடிதான் மூர்த்தி வச்சிருக்காள் ஒழிய மூகாம்பிகா, கொல்லூர் மூகாம்பிகா லிங்கஸ்வரூபமா தானே இருக்கா. பல இடங்கள்ல பார்த்தோம்னா இல்ல சிவ விஷ்ணுவ பேதத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஆச்சரியம், பகவான் சொல்ல நானே சிவனாக இருக்கிறேன் அப்படின்றான். ருத்ரானா சங்கரஸ்மி ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்துல நரஹரி சோனான்ற ஒரு சிவபக்தன், அவருக்கு பாண்டுரங்கனை பிடிக்காது, நல்ல சிவபக்தன், எப்பொழுதும் பஞ்சாட்சரி ஜபிச்சுட்டு இருப்பார். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அழகா ஒரு சந்தர்ப்பத்துல பாண்டரங்கன் அவரோட சன்னதிக்கு அவரை வர வச்சுட்டான், கண்ணை கட்டிட்டு வந்துட்டார். பாண்டரங்கனை பார்க்க மாட்டேன், அவர் வந்து ஒரு பொற்கொல்லர், பாண்டனுடைய இடுப்பளவுக்கு ஒட்டியானம் பண்ணி தரணும், ஒழுங்கா பண்ணல, என்ன பண்ணாலும் சைஸ் கூடுதலா இருக்கு குறைச்சலா இருக்கு. கடைசியில ஆர்டர் கொடுத்தவர் நீங்களே வந்து அளவெடுங்கோன்னுட்டார், கண்ணை கட்டிட்டு வந்துட்டார். கண்ணை மூடி இந்த கண்ணை கட்டிட்டு தடவி பார்த்தா புளித்தோலை அரைக்கசைத்து இடுப்புல புளித்தோல் தெரியறது, இடுப்புல பாம்பு பெல்ட் தெரியறது, உடம்ப தடவினா அழகா விபூதியா இருக்கு. ஏ இது சிவபெருமானப்பா, இவெல்லாம் தப்பா சொல்லலாம். கண்ணை திறந்து பார்த்தா இடுப்புல கை வச்சுட்டு பாண்டரங்க நிக்கலாம் பீராம்பரதாரியாக. கண்ணை மூடிந்து தடவி பார்த்தா சிவஸ்வரூபம், கண்ணை திறந்து பார்த்தா பாண்டரங்க ஸ்வரூபம், சங்கர நாராயண ரூபம், சங்கர நாராயண ரூபம். நன்னா தெரிஞ்சவாளுக்கு குழப்பமே இல்லை. ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் புலன் அப்படின்றார் ஆழ்வார். திருப்பதி பெருமாளை பத்தி வர்ணிக்கும் பொழுது தாஷடையும் நீழ்முடியும் ஒன்மழுவும் சக்கரவும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமாள். திருப்பதி போனோம்னா ஒரு பக்கம் தாழ்ஷட தொங்கறதான், இன்னொரு பக்கம் நீழ்முடி தொங்கறதான். தாழ்ஷடையும் நீழ்முடியும் ஒன்மொழுவும் சக்கரம், ஒரு கையில ஒன்மழு இருக்கா ஒரு கையில சக்கரம் இருக்கா. ஒரு பக்கம் பாதி பக்கம் தடவி பார்த்தா ஜோர அரபு தெரியறதா, இன்னொரு பக்கம் பொன் அழகா பொன்னான் தங்க ஒட்டியானம் தெரியறதான். தாழ்ஷடையும் நீழ்முடியும் ஒன்மொழுவும் சக்கரவும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமாள் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து. சங்கர நாராயண ரூபமாக அவ சிவபெருமான பார்த்தாலும் ஆனந்தமா, அது நாராயண ஸ்வரூபம் அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, பகவான் சொல்றான் ருத்ரகுள் நான் சங்கரனாக இருக்கிறேன். அதனாலதான் சிவபெருமான அவமதிச்சுட்டு தக்ஷன் யஜ்யம் பண்ணும் பொழுது அங்க நாராயணன் வரல. பாகவத்ல நாலாவது ஸ்கந்தத்துல தக்ஷயஜ்ஞத்துக்கு சுவாமி வரல. அப்புறம் நல்ல புத்தி வந்து திரும்பியும் அழகா ஜோர சிவபெருமானுக்கு யஜ்யம் பண்றான், அவரையும் சேர்த்துக்கிறான், அப்புறம்தான் நாராயணன் பிரத்யக்ஷமாறா அப்படின்னு காண கிடைக்கிற. பகவான் சொல்றான் ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி. பத்மநாபர் கை கேடு தம்னு இருக்காரு, திருவட்டாறுல ஆதிகேசர் கால் பக்கத்தை சுகமா இருக்க, இங்க கை கீழ அங்க கால் கீழ அப்படி ஒரு பந்தம் ரெண்டு பேருக்கும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளா. அந்த ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, நடகா லிங்கஸ்வரூபமா நான் தான் இருக்கேன். காலத்தை கடந்து எல்லாத்தையும் அழிக்கும்படியான சிவனாக நான் இருக்கேன், சம்ஹாரமூர்த்தியா நான் தான் இருக்கேன். ருத்ராணாம் சங்கரஸ்தாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசா. சிவபெருமான சொன்னவனே அவனோட வேலைக்காரனை சொன்ன, அவருடைய வேலைக்காரன் குபேரன் அலகாபுரி. பத்ரிகாசிரமம் போனோம்னா பத்ரிநாராயண் பக்கத்துல புருஷர் ஹவுண்டா ஒரு மூஞ்சி இருக்கும், எவ்வளவு பெரிய மூஞ்சி இருக்கேன்னு பார்த்தா தங்கத்துல குபேரனுடைய முகம், கொஞ்சம் கோபமா தான் வருது. எங்க வேணா பாருங்க, குபேரன் 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 அறிவே குபேரன் கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிட்டு பல பேர் இருக்கா. குபேர லட்சுமி பூஜை பயங்கரமா இருக்கும் குபேரன் விஷயம். பகவான் சொல்றான், அதாவது இந்த செல்வத்துக்கு அதிபதியாகவும் நான் தான் இருக்கேன், இந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதி நான் தான், வைத்தமானிதி நான் தான். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசா, யக்ஷர்களுள் ரக்ஷர்களுள் நான் குபேரனாக இருக்கிறேன். செல்வத்தை எல்லாம் சேமிச்சு வச்சு செல்வ செழிப்புன்றோம் இல்லையா, அந்த ஒரு பலமாக அந்த ஒரு தெய்வீகமாக நான் இருக்கிறேன். எத்தனையோ பெரியவாள்லாம் கோடீஸ்வரனா இருந்திருக்கா, குலசேகர ஆழ்வார் அவள்லாம், அவள்லாம் அந்த தனத்தை அப்படியே பகவத் விஷயத்துல உபயோகப்படுத்திட்டே இருந்தான். அப்ப அவளுடைய தனம் எல்லாம் தெய்வீகம் தானே. பகவான் சொல்றான், அந்த குபேரனாக நான் இருக்கிறேன். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசா வசூனாம் பாவகஸ்தாஸ்மி. அவ்வளவு அழகா அஷ்டவசுக்கள்ல அக்னியா இருக்கேன். வசூனாம் பாவகஸ்தாஸ்மி மேருகு சிகரிணாமகம். அவ்வளவு அழகா உயர்ந்ததான மலைகள்ல சுமேரு பர்வதமாக நான் இருக்கிறேன். அவ்வளவு பெருசா சுமேரு பர்வதம், பிரம்மாண்டமா. அவ எங்கேயாவது இனிமேல் குபேரனை பார்த்தா கூட பத்மநாபன் இந்த வேஷம் போட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, குபேரனை பார்த்து பத்மநாபன் வேஷம் போட்டுருக்கா, பத்மநாபன் தான் குபேரனுக்கு அனுகிரகம் பண்றான், பத்மநாபன் தான் குபேரனுக்கு இப்பேற்பட்ட ஒரு தனத்தை கொடுத்துருக்கா. நம்ம ஊருக்கு இப்போதைக்கு குபேரன்னா அவர் தான், இந்தியாவில் யாரா குபேரன்னா பத்மநாபர் தான், 1,00,000 கோடி வச்சிருக்காங்க, வேற யாரும் ஒரு பக்கத்தில் இவ்வளவு பைசா வச்சுக்கவே இல்லை. இன்னைக்கு உலகத்துக்கே ஒரே குபேரன் யாருன்னா நம்ம பெருமாள் தான், 1,00,000 கோடி எஸ்டிமேஷனே 1,00,000 கோடி. இந்த 1,00,000 கோடி அவர் கையில போட்டுக்கிறது காதல போட்டுக்கிறது கணக்குல வரல எனக்கு தெரிஞ்சு, அவர் போட்டுக்காது தான் எல்லாம் வந்திருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் பகவான் சொல்றான், அந்த தெய்வீக சம்பத்தாக நான் இருக்கிறேன். வசூனா பாவகச்சாஸ்மி அழகா அக்னியா இருக்கேன். அக்னி எத்தனை விசேஷமானது, அந்த வசுக்கள் அஷ்ட வசுக்கள்ல நான் அக்னியா இருக்கேன். சிகரங்களுள் நான் மேரு பர்வதமாக இருக்கிறேன். அப்படின்னா சம்பத்தை பார்த்தாலும் பகவத் தியானம் வரும், சிவலிங்கத்தை பார்த்தாலும் பகவத் தியானம் வரும். அப்படியே பகவத் தியானத்திலேயே மக்னமாக கிடக்கணும். பகவான் சொல்றான், இதெல்லாம் என்னுடைய தெய்வீகம். அவனுடைய தெய்வீகத்துல இம்பார்ட்டன்ட் விஷயங்களா சுவாமி சொல்லிட்டு வர, அடுத்த அத்தியாச்சரியமா சொல்றார், புரோதசாம்ச முக்கியம் வா வித்தி பார்த்த பிருஹஸ்பதி சேனானினாம் அகம் ஸ்கந்த சரசாமஸ்மி சாகரஹ புரோதசாம்ச முக்கியம் மா வித்தி பார்த்த பிருஹஸ்பதி. புரோஹிதம் சொல்றோம் இல்லையா, புரோஹிதர்கள்னு சொல்லும் வாத்தியார்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, புரோஹிதர்கள். அந்த புரோஹிதர் யஜ்யம் பண்ற முறையெல்லாம் தெரிஞ்சு இந்தெந்த கர்மாக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றதா புரோஹிதர்கள், தமிழ்ல புரோஹிதர்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த புரோஹிதர்கள்ல எல்லா விஷயம் தெரிஞ்ச ஹெட் சீஃப் அப்படின்னா பிருஹஸ்பதி. வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஆத்துக்கு வாத்தியார் பிருஹஸ்பதி சுவாமி வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவோம். வைஷ்ணவ சித்தாந்த ஆத்ம சார்தம் இல்லாட்டி ஏதாவது ஹோமம்னா பிருஹஸ்பதி வந்தா தான். சமயத்தை பிருஹஸ்பதி திட்டுறதும் உண்டு, நல்ல விஷயங்கள்லாம் திட்டுறதுக்கு உபயோகப்படுத்துவோம் நம்ம எல்லாம். அவருக்கு என்ன பிரம்ம மாதிரி கிடக்கிறார் அப்படின்னு பிரம்ம மாதிரிக்கும் திட்டுவோம். பிருஹஸ்பதி ரொம்ப விசேஷமான பிருஹஸ்பதி, தேவர்களுக்கெல்லாம் குரு, தேவ குரு பிருஹஸ்பதி, குரு பார்வை வேணும் அப்படின்னுவோம். பிருஹஸ்பதி வாமன பகவானுக்கு குருவா இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கார். வாமனனுக்கும் குரு பிருஹஸ்பதி, நல்லா ஞாபகம். வாமனனுக்கு எல்லாம் வேத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் யாருன்னா பிருஹஸ்பதி. பகவான் சொல்றான், அந்த பிருஹஸ்பதி நான் தான் தேவ குரு. அப்ப இனிமேல் யாராவது புரோகிதம் பண்ண வரான்னா பகவத் ஸ்வரூபமா பார்க்கணும். நமக்கு என்னைக்காவது வாத்தியார்கள் பகவத் ஸ்வரூபம்னு ஒருத்தர் பார்த்திருக்கேன்னு சொல்லுங்கோ, அப்புறம் எப்படி கர்மா சித்திக்கும், அப்புறம் எப்படி சார்த்தம் பலன் கொடுக்கும். அவ பித்ருவா வரிக்கிறவன பாதத்தை அலம்புறோம். எத்தனை பேர் பித்ருவா வரிக்கிறேன்? பிரகஸ்பதினா ஒரு கேவலம்னு ஆயிடுது பிராமணாளுக்கு, அதுதான் வைத்தறிச்சல். நம்ம எல்லாம் தர்மத்தை விட்டுட்டு ஓடிட்டோம், வெறுமை தோல்ல மட்டும்தான் புனல் தொங்கின்னு இருக்கு, தோல்ல மட்டும்தான் தொங்கின்னு இருக்கு. நான் கடுமையா சொல்றேன், நினைச்சுடாது, ரொம்ப வருத்தத்தை சொல்றேன். அவ இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் சுரஸ்வன ஹோமமா நடந்துருக்கு, நவகிரக ஹோமம் நடந்துருக்கு, கணபதி ஹோமம் நடந்துருக்கு. ஆத்ம கிரக பிரவேசம் பண்றதுக்கு ஒரு பிரகஸ்பதி வேண்டியிருக்கோன்னு, எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாமா வேண்டி இருக்கோன்னு. சீமந்தம் பண்றேன்னு பத்திரிகைலாம் அடிக்க முடியும், அதை பண்ணி வைக்கிற அந்த கர்ப்பதான பும்சுவான மந்திரங்கள் தெரியறதுக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கோன்னு. பத்து நாள் கர்மா பண்றோம்னா அந்த கர்மா போய் பித்ருக்களுக்கு போய் சேர்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, குழி தர்ப்பணம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறது வேண்டி இருக்கே. பவித்திரம் எந்த வரல போட்டுக்கணும்னு தெரியலையே, பிராச்சீன விதினா தெரியலையே, பிராணாயமம்னா தெரியலையே, அங்கநியாசம் கலன்யாசம் தெரியல, அவர் தான் அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக பிராமணான்னு பேசிக்கிறோம். நம்மளே சங்கல்பம் பண்ணி ஒரு யஜ்யம் பண்ண வேண்டியதுதானே, அவா சொல்ற மந்திரத்தை ஃபாலோ பண்ணுறா நீங்க சொல்லுங்கன்றோம். சரிவே சத்தமாக சொல்றலாம் ரைட் அப்படின்றோம், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் தாண்டி அவ பண்ணிட்டு இருக்கான்னா அவளை கொண்டாடணும், பகவத்வரூபமா பாருங்க. அவ அப்படி இல்லையே, அடுத்து ஒரு கேள்வி வரும், அவ அப்படி இல்லையே அப்படின்னா எத்பாவம் தத்பவதி. நீங்க பாவிச்சிருக்கலா, சார்ந்த தண்ணிகள்லாம் வருவா, பித்ருக்களா வரிப்போம், அப்பாவா வரிப்போம், அப்புறம் பித்ருவா வரிப்போம், விஷ்ணுவா வரிப்போம், நிறைய உண்டு இல்லையா? நீங்க நிஜமாவே அந்த மாதிரி பாவிச்சு பாருங்கோ, அப்பா அவளுக்குள்ள அந்த பகவான் இறங்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம கவனிக்கிறது இல்லை, எல்லாரையும் கேவலப்படுத்துறது ஒரு முக்கியமான தர்மமா வச்சுருக்கோம், அதுதான் தர்மமா இருக்கு. யாரெல்லாம் முடியுமோ கிரிட்டிசைஸ் பண்றதே தர்மம். இந்த பிரகஸ்பதி பகவான் சொல்ல தேவகுரு பிரகஸ்பதி, நான் சொல்ல சாதம், ஆனா அவளோட குரு ஸ்வரூபமா இருந்ததானே மந்திரங்கள் சொல்றான். திருப்தியா பண்ணி வைக்கிற அத்தனை பேர் எனக்கு தெரியும், ஆனா அத்தனை நாள் பொறுமையா பண்றது நமக்கு எத்தனை தூரம் பொறுமை இருக்குன்னு தான் கேள்வி. சார்த்தம் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு, எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, எத்தனை பேருக்கு சத்தை இருக்கு? எல்லாம் எட்டு மணிக்கு வாங்க சார்த்தம் பண்ணிட்டு போயிடுங்க, அப்ப அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிடப்படாதுன்னு. அந்த காலத்துல மூணு மணிக்கு சாப்பிடுவா, படுத்தா வரைக்கும் பசிக்காது. என் காலங்காலத்தில் எட்டு மணிக்கு சாப்பிட்டா நிச்சயமா பசிக்கத்தானே செய்யும் இந்த பிராமணனுக்கு. அதுல வேற அவர்கிட்ட பார்கெயின் வேற பண்ணுவோம், இங்க பீசா காரங்கிட்ட பார்கெயின் பண்ணிட்டு போல, பிக் பசார போய் பார்கெயின் பண்ணி பாருங்க போல. ஏன் கூடல் போட்டு ஒரு கர்மா பண்ணணும், அவ்வளவு கேவலமா, அவ்வளவு கேவலமா? ஏ ட்ரெயின் டிக்கெட்ல பார்கெயின் பண்ணி பாருங்கள, பஸ் டிக்கெட்ல பார்கெயின் பண்ணி பாருங்கள, இதெல்லாம் விட்டுடுங்கோ. தீபாவளிக்கு வருவானே யூனியன் கார லைன்ல வந்து குடுங்கோன்னு கை நீட்டு வாங்க, அவன் கிட்ட பார்கெயின் பண்ணிடுங்க, கேரளாவில் நான் பாத்துக்கிறேன். ஆனா வாத்தியார் மாமா கிட்ட மட்டும் பார்கெயின், எந்த விதத்துல நியாயம் தான் எனக்கு தெரியல. அவளுக்கு ஆசை ஜாஸ்தி, நமக்கு என்னமோ ஆசையே இல்லை அப்படின்னு ஞானி ஆயிட்டோமா? ஐபோன் 6 வாங்கலையா, வருஷ வருஷம் ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கலையா, வருஷம் டெய்லி எவ்வளவு செலவு பண்றோம்? இதுல வேற 100 ரூபாய் போட நிறைய காட்டா, ஆரத்தி அண்ணா காட்டா, தமிழ்நாட்டில் கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு இல்லப்பா இங்க வரைக்கும். அதெல்லாம் பண்ணப்படாது, அந்த பிரகஸ்பதி ஸ்வரூபம் தான் அவா. அவ அவ பண்ற எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதுக்கு எவ்வளவு அவ குடும்பம் படாத பாடுபடுறது உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். இதனையும் தாண்டி வேதத்துக்காக வாழ்ந்துருக்க பல பேர் எனக்கு தெரியும். பகவான் என்னமோ எங்க தேவகுரு பிரகஸ்பதி பத்தி தான் பேச்சு, ஆனா அவரை போல இவாள்லாம் நமக்கு வழி காட்டுறதுனால இவர்களுக்கும் அந்த மரியாதை கொடுக்க வேண்டிய தர்மம் நமக்கு உரியது. இது நம்முடைய தர்மம், ஒரு கேவலம் இல்லை, கேவலம் கிடையாது. மகர்ஷினாம் பிருகுரகம் ரொம்ப அழகா பகவான் அஸ்தம சொல்லிட்டு இருக்கா, புரோதசாந்த முக்கியம்மா வித்தி பார்த்த பிரகஸ்பதி சேனானி நாம் அகம் ஸ்கந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. பெரிய ஒவ்வொன்றதுக்காக ஒரு புண்டரீகம் சொல்லி சொல்லிதான் சொல்லணும் இந்த ஸ்லோகம் எல்லாம். பகவான் ஒவ்வொருத்தரையும் விசேஷம் 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 தான். சேனானி நாம் அகம் ஸ்கந்த, ஸ்கந்தனாக நான் இருக்கேன். படைத்தலைவர்களை யார் ரொம்ப சிரேஷ்டம்னா ஸ்கந்தன் முருகன். அறுபடை வீடு அப்படின்றோம் என்ன இல்ல பாரத தேசத்துல, கொட்டி கிடக்கு இத்தனையும் இங்கதான். இப்ப திருச்செந்தூர்ல போய் நின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்கு, சூரசம்ஹாரத்துக்கு 500,000 ஜனங்கள் வருவாளாம். தலையா கடல் அலையான்னு கேள்வி கேட்பான். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் ஆச்சரியமா, அந்த கையில நிறைய தடவை இப்ப கூட நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். ஒவ்வொரு தடவை போகும்போது எனக்கு பெருமாளா தான் காட்சி கிடைச்சிருக்கு. ஒரு தடவை கூட எனக்கு முருகனா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு தடவையும் கையில அப்படி இருந்துச்சுன்னா நிக்கிறதெல்லாம் பார்த்தா சத்ருபுஷன் நாராயணனா தான் இனி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அத்தான் அழகு, நிஜமாவே அழகு. அழகுன்ற சொல்லுக்கு முருகானும் இல்லையா, அழகு குஞ்சலம், அத்தனை அழகு. எத்தனை இடங்கள் இருக்கு முருகனுடைய. சுவாமி மலையில ஒரு அழகு, பழனியில ஒரு அழகு, திருத்தணியில ஒரு அழகு, பழமுதிரி சோழர் கீழே மாமா திருமாலின் சோழர் இருப்பார், மருமகன் பழமுதிரி சோழர் மேல நிற்பான். பக்கத்துல 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 திருப்புகள் முழுக்கவே பெருமாளை பத்தி சொல்லி கடைசியில மாயோன் மருகா மாயோன் மருகா மாயோன் மருகா. நமக்கே சந்தேகம் வரும், ஒரு பெருமாளை சொல்றாரா முருகனை சொல்றாரா? தாய்மாமன் பெருமையை பேசி 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 முருக பிரபாவம் சேனா நினாம் அகம் ஸ்கந்த. அது வரைக்கும் சுவாமி தான் வந்து படைத்தலைவனா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாராம். முருகன் வந்தோட பார்த்தா இனிமேல் நம்ம பையன் பார்த்துப்பான், இனிமேல் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பகவான் இந்த சேனாதிபதின்ற ஒரு விஷயத்துக்கு போவே இல்லையா. அது வரைக்கும் பகவான் தான் சேனாதிபதியா இருந்தா. ஸ்கந்தன் வந்த பிறகு விஆர்எஸ் கொடுத்துட்டாராம், இனிமேல் நம்ம பையன் பார்த்துப்பான். என்ன பிரபோ இப்பெல்லாம் வரது இல்லையா? அதான் ஸ்கந்தன் இருக்கானோ தேவர்கள்லாம் பிரபோ யுத்தம் வரது சந்தன போய் பாரு அப்பாயின்மெண்ட் அவர் பண்ணியாச்சு. சேனானினாம் அகம் ஸ்கந்தக, அந்த ஸ்கந்தனாக நான் இருக்கேன். ஸ்கந்தன் யாருன்னா சனகாதி முனிவர்கள்ல சனத்குமாரன் இருக்கார் பாருங்க, அந்த சனத்குமாரர் தான் ஸ்கந்த அவதார். அதனாலதான் பிரம்மாவுக்கும் உபதேசம் பண்ற சனகாதி முனிவர்கள் வைகுண்டம் வரைக்கும் போய் ஜெயவஜாவுக்கு சாபம் கொடுத்தவா. அதனாலதான் பிரம்மதேவரை அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறார். சேனானினாம் அகம் ஸ்கந்த, அந்த ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன். சரசாம் அஸ்மி சாகராக, சரஸ் பெரிய சொல்றோம், சரஸ் பொய்கை இருக்கிறது, பத்ம தீர்த்தம் வராக தீர்த்தம் நிறைய சொல்றோம். சுவாமி புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, சக்கர தீர்த்தம் எவ்வளவோ சொல்றோம். எல்லாத்தோட மேசிவ் எதுன்னா சாகர். எப்படி இருக்கு பார்த்த பிரமிச்சு போயிருக்கும்படியா இருக்கு. சரசாம் அஸ்மி சாகராக, நான் சாகரமா இருக்கேன், நான் தான் கடல். கடலை பார்த்தாலும் அப்படி ஒரு தியானம் வந்துடுறது இல்லையா. கடலை பார்த்து அப்படியே தியானம் பண்றா சைத்தன்ய மகாபிரபு. சாகரத்தை பார்த்த சகரபுத்திரர்கள் வெட்டினதுனாலே சாகரம்னு பெயர். சமுத்திரம் சாகரம் நிறைய வித்தியாசம் உண்டு, சொல்றது நிறைய டைம் இல்லை எனக்கு. சகரபுத்திரர்கள்லாம் வெட்டி 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 அவ்வளவு பெருசா பண்ணிட்டான், பெரிய ஏரி. அதனால சாகரம் அப்படின்னு பேர். இந்த சகரபுத்திரர்கள் தான் சாம்பலா போயிடுறான், சகரபுத்திரர்களுக்காகத்தான் பகீரதன் பிரயத்தனப்படுறான். அதனாலதான் பாகீரதி கங்கை இறங்குறான். சாகரம் சரசாமஸ்மி சாகரக, அப்படி கடலை பார்த்தா கூட ஆ பகவான் அப்படின்னு தெரியும். சங்கமுகத்துக்கு போறா அப்படின்னா அவரே அவர்கிட்ட போய் குளிச்சுட்டு வந்துடுறார். பத்மநாபரே பத்மநாபர்களை குளிச்சுட்டு பத்மநாபரே திரும்பி வந்துடுறார். நம்மளும் சேர்ந்து குளிக்கிறோம். பத்தவே இல்லை பாருங்க, சாகரம் எப்படி இருக்கு. எல்லாத்தையும் சாகரம் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் சமுத்திரம்னு சொல்ல மாட்டோம். இந்து மகா சமுத்திரம் ஒவ்வொன்றும் பேர் உண்டு. இந்த சாகரம் சமுத்திரம் நதி நதம் நிறைய வித்தியாசங்கள் உண்டு, நம்ம எல்லாம் பொதுவா பேசிட்டு இருக்கோம். சரசாமஸ்மி சாகரக, இதெல்லாம் சாகரம்னு இருக்கு. ஓஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, பீச் நிறைய மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஓஷன் பெருங்கடல், இந்திய இந்தியன் ஓஷன் அப்படின்னு அரேபியன் சி, இதுதான் வித்தியாசம். சி ஓஷன் வருதோனோ அது மாதிரி சாகரம் சமுத்திரம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அது யாராவது இந்தியன் சீனா, ஐயா இந்தியன் ஓஷன் அப்பா, அரேபியன் ஓஷன் சி அரேபியன் சி அரபு கடல், இந்து மகா சமுத்திரம். புரிஞ்சுக்கோ, இப்ப புரிஞ்சுப்பேன். சாகரம்னா என்ன, சமுத்திரம்னா என்ன. சரஸ் பகவான் சரஸ்னா ஒரு பொய்கை, ஒரு குளம் தானே, அதுல பெருசு சாகரம். சரசாமஸ்மி சாகரக, அப்பேற்பட்ட சாகரமாக நான் இருக்கேன். படைத்தலைவர்கள் ஸ்கந்தனா இருக்கேன், ஆச்சரியமா பொய்கைகள் சாகரமா இருக்கேன். புரோதசாம்ச முக்கியமா வித்தி பார்த்த பிருஹஸ்பதி, பிருஹஸ்பதியா நான் தான் இருக்கேன், ஸ்கந்தனாக நான் தான் இருக்கேன், சாகரமா நான் தான் இருக்கேன். அவ்வளவு வசத்தியா சுவாமி. அப்ப எத்தனை விதமா நம்ம பார்க்கலாம் பாருங்க. இவங்க கூட முருகன் ஜம்முனு நிக்கிறான், பக்கத்திலேயே குருவாயூர் பண்ணிக்கிறான். சேனானினாம் அகம் ஸ்கந்த, புரோதசாம் சமாம் வித்தி பார்த்த பிருஹஸ்பதி, சேனானினாம் அகம் ஸ்கந்தக, சரசாமஸ்மி சாகரக, மகர்ஷீனாம் பிருகுரகம், கிரமஸ்யேகம் கிரம் கிரம் அஸ்யேகம் அக்ஷரம், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, ஸ்தாவராணாம் ஹிமாலய. போன சோகத்திலே முடிச்சிருக்கேன். ஹிமாலயம் வரதுனால இந்த சோகத்துக்கு ஓடி வந்துட்டேன். சாபரானாம் ஹிமாலய போயிட்டு வந்தேன். அந்த தாக்கம் இன்னும் விட்டு போகல். மகர்ஷினாம் பிருகுரகம், பிருகுச்சக் மகர்ஷி, நம்ம பத்மநாபர் கோயிலே பிருகு மகர்ஷி, மார்கண்டேய மகர்ஷி, ரெண்டு பேரும் சொல்லிட்டே இருப்போம். நிறைய கோவில்களில் பார்த்தா பிருகு மகர்ஷி மார்கண்டேய மகர்ஷி ரெண்டு பேரும் உட்காந்து தபஸ் பண்ணிட்டே இருப்போம். நிறைய கோவில்களில் பார்க்கலாம் பிருகு மகர்ஷி பிருகு மகர்ஷி பிருகு மகர்ஷி அப்படின்னு நிறைய சொல்லுவோம். பிருகு மகர்ஷி மும்மூர்த்திகளை கூட பரீட்சை பண்ற அளவுக்கு பெரியவர். ஒரு வத விட்டாரு பெருமாள் நெஞ்சில் சிவபெருமானுக்கு ஒன்று முழு ரூபத்துக்கு பூஜை கிடையாது. இன்னைக்கு சிவலிங்க பூஜைக்கு முக்கியமான காரணம் அவர் தான். பிரம்மாவுக்கு கோவில் இல்லாம போனதுக்கு காரணமும் பிருகு மகர்ஷி தான். பெருமாளுக்கு ஸ்ரீவத்சன்ற மருவுக்கு காரணமும் அவர் தான். விட்டாரே ஒரு வத நெஞ்சிலம் பெருமாள் நெஞ்சில உதச்சுட்டாரா பெருமாள் கூட பாதத்தை பிடிச்சு விட்டார் வெடிக்கிறதா அப்படின்னாரா. தைரியம் ஒண்ணும் இல்ல, பத்மநாபர் அஞ்சு ரூபாய் உதைக்கிறேன் கிளம்ப முடியுமா பதறதோன்னு சொல்லும் பொழுது ஐய அப்படின்னு பதறது ஆச்சரியமா. அத அந்த பிருகு மகர்ஷி அவ்வளவு வசத்தி பகவான் சொல்ற மகர்ஷினாம் பிருகுரகம், அந்த பிருகு மகர்ஷி நான் தான். எத்தனையோ பேர் தேவ புருஷர்கள் தெய்வம் மனுஷ ரூபேனு அப்படின்னு இல்லையா, காஞ்சி மகாபரிவாள மனுஷன் யாராவது சொல்றோமா? அது தெய்வம் ஆச்ச, அது தெய்வத்தின் குரல் ஆச்ச, ஸ்வயம் சிவஸ்வரூபம் ஆச்சு அப்படின்னு தானே பேசுறோம், பிரம்மஸ்வரூபம் தானே பேசுறோம். அந்த மாதிரி பகவான் சொல்றான் மகர்ஷீனாம் பிருகுரகம் கிரமஸ்மி ஏகம் அக்ஷரம், கிரமஸ்மி ஏகம் அக்ஷரம். நிறைய வார்த்தைகள் இருக்கு, கிராமஸ்மி ஏகம் அக்ஷரம், நிறைய வார்த்தைகள். கிராம் அப்படின்னா வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் இருக்கு. இல்ல இது பெஸ்ட் வார்த்தை, கிராமஸ்மி ஏகம் அக்ஷரம், ஒரே ஒரு அக்ஷரத்துல ஒரு வார்த்தை உண்டு. ஓ அது ஒரு வார்த்தை, ஓம் அவ்வளவு பவித்திரம் ஓம்காரம் அப்படின்றோம் இல்லையா, அந்த ஒரு எழுத்து வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குள்ள சர்வசிரேஷ்டமான ஓம்காரம் நான் தான். அந்த ஓம்காரன்ற வார்த்தையாக நான் இருக்கேன். அதனால ஓம் ஓம் ஓம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, எத்தனை 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 ஓம் 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 ஓம். இந்த ஓம் இருந்தாதான் அதுக்கு மந்திரமே. ஓம் ஆரம்பிச்சு ஓம் நாராயணாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த ஓம் இருந்தா அத்தனை பலம். சனிய பேர் ஓம் மட்டுமே ஜபிப்பா. இந்த ஹரித்வார் அங்கெல்லாமா ஹரி ஓம் அப்படின்னு ஹரியோட ஓம் சென்றதா ஒரு மரியாதை. இந்த ஓம் இல்லைன்னா ஓம் தான் பூரணம், பூரண பிரம்மம், நாத பிரம்மம், ஓம்கார தத்துவம். இந்த திருச்செந்தூர்ல போனோம்னா இந்த சமுத்திரத்து பக்கத்துல இருக்க செவுத்துல ஓட்டம் இருக்கும், அது அப்படி காது வச்சு ஓம் 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 நான் சொல்றேன், வேகமா சொல்றேன், ஓம் 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 இப்படி சப்தம். சங்க கொண்டு காது வச்சுனா ஓம் சங்கநாதம் கேட்டு பாருங்க, கரெக்டா ஓம் தான் பிரணவா கால சப்தம். ஓ இப்படி கிளம்பி இப்படி அடங்கும் ஓம்கார தத்துவம். ஓம் ரகசியம் சொல்லுவோம், பிரணவ தத்துவம், பிரணவ மந்திரம் இல்லையா, பிரணவம். அந்த பிரணவமாக நான் இருக்கிறேன். யஜ்ஞானா ஜப யஜ்யோஸ்மி, ஆயிரத்தி எட்டு யஜ்யம் பண்றோம், சுதர்சன யஜ்யம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன்வந்திரி ஹோமம், நிறைய ஹோமம், நிறைய பேர் நமக்கு தெரியவே இல்லை, நிறைய ஹோமம், அது ருத்ர ஹோமம் நிறைய சொல்லணும் இல்லையா, சண்டி ஹோமம், எல்லாத்தோட பெஸ்ட் ஹோமம் எதுன்னா ஜப யஜ்யம். யஜ்யத்துல யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி சிலவே இல்லாது, எங்க வேணா யார் வேணா எப்ப வேணா எப்படி வேணாலும் சொல்லலாம், படுத்துன்னு கூட சொல்லலாம். விஸ்வம் விஷ்ணு உபசக்காரக ஜப யஜ்யம், சகசநாம ஜப யஜ்யம், அகண்ட நாம யஜ்யம் சொல்லணும், அகண்ட நாம ஜபம். அபேதான ஆசிரமத்துல எத்தனை கொள்ளமா ஓடிந்துருக்கு, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பண்டிபுரம் போனா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, பிருந்தாவன் போனா ராதே 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 ராதே, குருவாயூர் கோவில் என்னால கிருஷ்ணா குருவாயூரப்பா நாராயண 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 நாராயண, அயோத்தியா போயாச்சு ஜெய் சீதாராம், காஞ்சன்கார் ஆசிரமம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. எந்த பாரதேசம் எந்த பக்கம் போங்க, லென்த் அண்ட் ரெஸ்ட், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், எங்க வேணா போங்க, நாமஜபம் நாமஜபம் நாமஜபம். பூரி ஜெகநாதர் ஜெகநாத் 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 ஜெகநாத்னு ஒரு ஜபம். பத்ரி போயாசன ஜெய் போல பத்ரிநாராயண சுவாமிக்கு ஜெய் அப்படின்பா நாம ஜபம். காஷ்மீரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாம ஜப யஜ்யம் யஜ்ஞானம் ஜப யஜ்யோஸ். எவ்வளவு வசதி பாருங்க, டெய்லி நீங்க சொல்றதெல்லாம் யஜ்யம், பெரிய யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ மகாத்மாக்கள் அகண்ட நாம ஜபம்னு பண்ணுவோம், அழகா இந்த தீப பிரதட்சணம் பண்ணுவோம். கதியான சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே, ஏன் நாம ஜபம் தீப பிரதட்சணம் தானே, அந்த தீபத்தை சுவாமி ஆவாகனம் ஆகிறதுக்கு நாமும் ஈஸியா இருக்கும். அவாவா ஆடிண்டு விடிய 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 தீப பிரதட்சணம் அகண்ட நாமம் அப்படின்றோம். விடிய 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 பாடுவோம். ஆனா அதுவும் நாம ஜப யஜ்யம். ஆனா அந்த மாதிரிதான் வேத மந்திரம் அப்படின்னா போச்சு, அர்த்தம் அனர்த்தமா போயிடும். கிருஷ்ணா அப்படின்னாலும் கிருஷ்ணா தான், அரே தான் மாறாது. இங்க கொட்டாவிச்சு சொல்லுங்க, தலையை சொல்லுங்க சொல்லுங்க, கோபத்துல கத்துங்கோ, எப்படி சொன்னாலும் நாம ஜபத்துக்கு சமமான யஜ்யம் லோகத்துல என்னைக்கும் கிடையாது. பிரகல்லாதனை காப்பாத்தினது நாமம், சீதா மாதாவுக்கு அனுகிரகம் பண்ணது நாமம், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரநாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தின் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கர் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டே. நாமஜபம் 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 நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுக தல்லி. நாம சங்கீர்த்தனம் தான் நாமஜபம் நாமஜபம் நாமஜபம். நரசிம்மா 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 ஜபிச்சிருப்பா ஹோபிலத்துல உட்கார்ந்து ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி வராஹா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் தான். ஒருத்தர் பரஸ்பரம் பாது ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஹரி ஓம் நாராயணா, என்ன அழகா இருக்கு. மகாத்மாக்கள்லாம் வெல்கம் பண்ற முறையே பாருங்க, ஹரி ஓம் அப்படின்னு போன் எடுத்த கூட ஹரி ஓம் நாராயணா அப்படின்னு. அப்ப யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலய. அசையாதவனவற்றுள் ஸ்தாவரம்னா மூமெண்ட் இல்லை, அது பாட்டு ஒரு இடத்துல அப்படி இடத்துல இருக்கு. மரம் செடி கொடி எல்லாம் ஸ்தாவரம் சொல்லுவோம் இல்லையா, அது பாட்டு அங்கேயே இருக்கு நகராது. பகவான் சொல்ல அப்படி அசையாதவனற்றுள் நான் ஹிமாலயம் ஸ்தாவரானாம் ஹிமாலய ஹிமாலயம் மைட்டி ஹிமாலயம் அவ்வளவுதான். சேக்ரட் ஹிமாலயம் என்ன வேணா வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவ பூமின்னு தான் சொல்லுவாங்க உத்தரகண்ட் மாநிலத்தை தேவ பூமி. இந்த ஹரித்வார்ல அந்த கங்கோத்ரி யமுனோத்ரி பத்ரி கேதார் அப்படி ஏறி இறங்கினோம்னா சத்தியமா ஹிமாலயத்துக்குள்ள நுழைஞ்சுட்டோம்னா திரும்பி ஹிமாலயத்தை விட்டு கீழே வர மனசு வராது. சிந்துவா இருந்து ஹிமாலயம் பார்க்கறேன்னா அவசரம் தப்பு, மகா பாபம். இந்துவா பிறந்திருக்கேன் அப்படின்னா ஹிமாலயம் பார்க்கணும், யாருக்கும் கிடைக்காது. ஒண்ணும் வீசா வாங்க வேண்டாம், பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம், சும்மா போனா போதும். ஹிமாலயம் எத்தனை மகரிஷிக தபஸ் பண்ண ஹிமாலயம், வால்மீகி முதற்கொண்டு வேதவியாசம் மகாபாரதம் எழுதின ஹிமாலயம், பாகவதம் சொன்ன ஹிமாலயம், மகாகணபதியம் உட்கார்ந்து எழுதின ஹிமாலயம், நாரதருக்கு அனுகிரகம் பண்ண ஹிமாலயம், பத்ரி நாராயணன் உட்கார்ந்துருக்கிற ஹிமாலயம், கேதார்நாத் அனுகிரகம் பண்ற ஹிமாலயம், கங்கையும் யமுனையும் பூமியில விளையாடும்படியான ஒரு ஹிமாச்சலம், ஹிம பார்வதி ஹிமவானுடைய புத்திரியாக பார்வதி வந்ததும் ஹிமாலயம், சிவபார்வதி கல்யாணம் நடந்ததும் ஹிமாலயம். என்ன இல்லை ஹிமாலயத்துல, எத்தனை மகர்ஷிகள் தபஸ் பண்ண, பஞ்சபாண்டவர்கள் மோட்சம் அடைஞ்சதும் ஹிமாலயத்துல, ஸ்வர்காரோகம் சதோபந்த் சரஸ்வதி தேவி நதியை பார்க்கணும்னா ஒரே இடம் ஹிமாலயம் மட்டும்தான். பிரத்யக்ஷத்தை பார்க்கணும்னா வரதை பார்க்கணும், அப்பா கங்கா யமுனையை விட சரஸ்வதி பார்த்து ஒரு குதூகம். ஐயா பார்த்துட்டேன்னா ஏதோ கேள்விப்பட்டிருக்கு, கங்கா யமுனா சரஸ்வதி கங்கா யமுனா சரஸ்வதி, சரஸ்வதியை நேர பார்க்கணும், உற்பத்தி ஆகி பூமிக்குள்ள ஒழுகிற இடத்தை பார்க்கணும்னா ஹிமாலயம் போனோம். இந்த சரஸ்வதி நதி தீரம் சரஸ்வதி நதியை பார்த்தோம்னா சரஸ்வதி நதி தீரே பாகவத உற்பத்தியான இடம் ஹிமாலயம். பதினெட்டு புராணங்கள் உற்பத்தியான இடம் ஹிமாலயம், வேதத்தை நாலா வேதவியாச திரிச்ச இடம் ஹிமாலயம், மகாபாரதம் எழுதின இடம் ஹிமாலயம், பகவத்கீதை கிடைச்ச இடம் ஹிமாலயம், பகவத்கீதா ஜன்மபூமி ஹிமாலயம், விஷ்ணு சகஸ்ரநாம ஜன்மபூமி, ஜன்மபூமினா குருக்ஷேத்திரம் வரும், ஆனா அது பூமியில புஸ்தக ரூபமா வந்தது ஹிமாலயத்தில், பகவத்கீதை விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் ஹிமாச்சலத்தை தான் உட்கார்ந்து எழுதுறார். மகா அவதார் பாபாஜின்னு சொல்ற இருக்கிறது ஹிமாலயம், எத்தனை மகாத்மாக்கள் ஆழ்வார்கள்லாம் போய் தரிசனம் பண்ண ஹிமாலயம், எத்தனை ரிஷிகள் அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த குளிர்ல, அப்பா பார்க்க பார்க்க பிரமிச்சு போகும்படியான ஹிமாலயம் எப்படி பார்த்தாலும் அழகு. இத்தனைக்கு நாங்க ஹிமாலயத்தினுடைய 1% தான் பார்த்துருக்கோம், அதுவே பிரமிச்சு போக வைக்கிறது, அதுவே போயிட்டு வந்து 20 நாள் ஆன பிறகு ஹிமாலயம் ஹிமாலயம் திரும்பி போலாமா திரும்பி போலாமா திரும்பி போலாமா இழுக்கிறது. ஸ்தாவரானாம் ஹிமாலய ஹிமாலயம் பார்த்துடும் ஆயுசில், அந்த குளிர், அந்த கங்கைக்கு போற வழி, அந்த கங்கை வர அழகு, அந்த யமுனோதரி கொப்பிளிச்சு நச்சோடின்னு வெளில வர அழகு, இந்த யமுனோதரிக்கு ட்ரெக்கிங் போற அழகு, திரியுகி நாராயண் பாக்கிறது ஒரு அழகு, கேதார்நாத் அப்படி போய் அந்த பனி படர்ந்த இமயமலை பக்கத்துல நின்று அந்த கேதார்நாத் பகவான தரிசனம் பண்றது ஒரு அழகு, அந்த நெடுங்கிற குளிர்ல தப்தகுண்டத்துல குளிக்கிறது ஒரு சுகம், ஜம்மு அழகாக இங்கே அங்க போனா இப்படி பார்க்கிற ராவல் எந்த சுரந்தன்னே அப்படின்ற அவ்வளவு ஒரு பெரிய இமாலயம். சங்கர பகவத்பாதர் உட்கார்ந்துருக்க, மத்வாச்சாரியார் இன்னைக்கும் தபஸ் பண்ணும்படியான ஹிமாலயம், வேதவியாசம் இன்னைக்கும் பல பேருக்கு தரிசனம் தரும்படியான ஹிமாலயம், சைத்தன்ய மகாபிரபு, சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத்பாதர், சுவாமி விவேகானந்தர், எத்தனையோ மகாத்மாக்கள் தபஸ் பண்ண ஒரு ஹிமாலயம், ஸ்தாவரானாம் ஹிமாலயர்கள், இந்த ஹிமாச்சல பர்வதம், பஞ்ச கேதார், பஞ்ச பிரயாகை, பஞ்ச பத்ரி, இந்த பிரயாகை எல்லாம் பார்க்கணுமே, தேவ பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, கர்ண பிரயாகை, ருத்ர பிரயாகை, ஒவ்வொன்றும் அழகு, அலகாபுரியம் அழகநந்தா வர அழகு, திரும்பி பார்க்கணும் எல்லாம் அழகு அழகு அழகுன்னா ஹிமாச்சலம் தேவ பூமி. பகவான் சொல்ற ஸ்தாவரானாம் ஹிமாலய, அந்த ஹிமாலயத்தை பார்த்தாலே பக்தி வந்துடும், ஹிமாலயத்தை பார்த்தாலே நெஞ்சு நிமிந்துடும், ஹிமாலயத்தை பார்த்தாலே சவம் பண்ற ஆசை வந்துடும், ஹிமாலயத்தை பார்த்தாலே பாபம் போயிடும். பகவான் சொல்லலாம் ஸ்தாவரானாம் ஹிமாலய மகர்ஷீனாம் பிருகுரகம் கிராமஸ்மி ஏகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலய. 25 ஸ்லோகம் ஆயிருக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதல் கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்தங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ 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 அனந்தபுரி க்ஷேத்ர கீ. ஜெய் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கீ. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி வராகமூர்த்தி கீ. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. நம பார்வதி பதே ஸ்ரீவேல் முருகனுக்கு. ஜெய் போலோ வீரதீர சூராஞ்சனேய சுவாமி கீ. ஜெய் போலோ ஹிமாச்சல பர்வதராஜ கீ.
சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பத்மநாப. இன்னும் ரெண்டு நாள் இந்த பகவத்கீதை மொத்தம் 42 ஸ்லோகம், 25 ஸ்லோகமா எடுத்து இன்னொரு 17 ஸ்லோகம் தான் ஆனந்தமா அனுபவிப்போம். காத்தால தாமோதரலையிலே ஆழ்வாருடையது அனுபவிச்சுருக்கோம். ஸ்ரீவராகம்லே மிஸ்டர் அனந்தநாத்ல எல்லாரும் சொல்றாங்க. ராதே கிருஷ்ணன்.